கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்படுதான வேத வசனம் நீதிமொழிகள் 23:13-14 வாசிக்கலாம்.
பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே.
பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்பிப்பிப்பாயே. 22:15 வாசிக்கலாம்.
பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும்.
பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டியிருக்கும், தண்டனையின் பிரம்பு அது அவனை விட்டு அகற்றும். வசனங்களிலிருந்து கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், God's rod of correction, தேவனுடைய தண்டனையின் பிரம்பு. God's rod of correction in David life, தாவீதின் வாழ்க்கையிலே தேவனுடைய தண்டனையின் பிரம்பு. தாவீதின் வாழ்க்கையிலே அவனுக்கு தண்டனைகள் கிடைத்தது. தேவன் தம்முடைய தண்டனையின் பிரம்பை வைத்து அவனை அடித்தார். அவனுடைய கீழ்ப்படியாமையை அவர் அப்புறப்படுத்தினார். அவன் நெஞ்சிலே ஒட்டியிருந்த மதியினத்தை கர்த்தர் அப்புறப்படுத்தினார். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீர் பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. டேவிட்ஸ் லைஃப் நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளையை வந்து பிரம்பினால் அடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, அடித்தா வந்து மேலே கேஸ் போடலாம். இல்லை பிள்ளையை வந்து அடிக்கணும்னா சாகும்படியாக அடிக்கக்கூடாது. தகப்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல அடித்தா சாக மாட்டான்னு தெரியும். முட்டுக்கு கீழே அடித்தா ஒன்றும் ஆகாது, கையில் அடித்தா ஒன்றும் இல்லை. இல்லை எந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்னு தகப்பனுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதால், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் அவன் வந்து பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்பிப்பாயே. பாதாளத்துக்கு ஆத்துமாவை தப்பிப்பது, சில பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க ஆனால் அது பாதாளத்தை நோக்கி தான் போகுது. அடி அடின்னு அடிக்கிறது, அதில் அது இருக்கிறதும் சீர்கட்டு போகுது. அது என்னன்னு எனக்கு புரியலை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவனை பிரம்பினால் அடித்தா அவன் பாதாளத்திலிருந்து அவனை வந்து தப்பிவிக்க முடியும்னு சொல்லியிருக்கு. ஆனால் நாங்கள் பிள்ளைய ரொம்ப அடித்தோம், நான் கீழ்ப்படியலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அடிக்கிற நோக்கம் தப்பாக இருக்குது. மற்றவங்க வந்து நம்ம பிள்ளை மேலே குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் கௌரவத்துக்காக அந்த விதமான விரோதத்தினால பிள்ளைகளை அடிக்கும் பொழுது அந்த பிள்ளை திருந்தாது. உண்மையாக அது திருந்தணும்னு அப்படின்னு அடித்தா வந்து திருந்தும். முதல்ல பேரண்ட்ஸ் வந்து முன்மாதிரியாக நடந்து ஆவிக்குரியவர்களாக நடந்து, தாய் தாப்பன் ரெண்டு பேருமே ஆவிக்குரியவங்களாக இருந்து பிள்ளை தவறு செய்யும் பொழுது அடித்தா அது திருந்தும். இவங்க ஆவிக்குரிய பிராமா இல்லாமல் அடித்தா திருந்தாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, பிள்ளையை பிரம்பினால் அடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடித்தால் என்ன செய்யும் என்றால் அவன் வந்து பாதாளத்துக்கு அவனுடைய ஆத்துமாவை நம்ம தப்பி வைக்க முடியும். அவனுடைய நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும். பிள்ளையனுடைய நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும், மெச்சூரிட்டி இருக்காது, தன்னிஷ்டம் போல போகும். அந்த மதியினத்தை வந்து இந்த பிரம்பு வந்து அப்புறப்படுத்துதுன்னு சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 22:15 மறுபடியும் வாசிக்கலாம்.
பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும்.
இதோ பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அப்புறப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்ல மதியினம் ஒட்டி இருக்கிறது, ஃபூலிஷ்னஸ் இருக்கிறது. அந்த ஃபூலிஷ்னஸை வந்து தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அப்புறப்படுத்தும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அடி கொடுத்தா அது என்ன செய்யும், அந்த ஃபூலிஷ்னஸ் போயிடும். தங்கத்தை வந்து அடித்தாச்சுன்னா அதில் இருக்கிற செம்பு மற்றும் அதில் வந்து தேவையில்லாததெல்லாம் அதை விட்டு போய் இப்போ தங்கம் வந்து சுத்தம் பொண்ணாகும். அது எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ வந்து அது சுத்தமாகுது. தட்டா நெருப்பில் போட்டு அதை அடிக்கும் பொழுது அது சுத்த பொன்னாக மாறுகிறது. அதே போலதான் பிரம்பினால் அடிக்கும் பொழுது அவனுடைய மூடத்தனம், ஃபூலிஷ்னஸ், மதியினம் அவனை விட்டு அப்புறம் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகிட்ட அன்பு காமிச்சு வளர்க்குறாங்க, அதே சமயத்தில் தவறு செய்யும் பொழுது அடிக்கவும் செய்யணும். சிலர் பேரண்ட்ஸ் ரொம்ப போட்டு இஷ்டமாக அடிக்கிறாங்க, பையன் இன்னும் சீர்கட்டு போகிறான், ரொம்ப சீர்கட்டு போகிறான். அதனால் என்ன என்ன தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்ட். அப்போ நம்ம அடிக்கிற நோக்கம் சரியில்லைன்னு அர்த்தம். அதை பிள்ளைகளை அறிஞ்சிக்கிடுது. எதுக்காக அப்பா அடிக்கிறாங்க, திருந்துறதுக்காக அடிக்கிறாங்கன்னு அது நினைக்கிறது இல்லை. நம்ம முன்னாரியா நடக்காதனாலையும் அது தெரிந்தாது. நம்ம வீட்டுக்காரத்தை கவனிக்காம உரெல்லாம் சுத்திக்கிட்டு நம்ம வந்து நைட்டுக்கு சரியா வீட்டுக்கு வராம அங்கெங்க போனோம்னா பிள்ளைகள் தெரிந்தாது. பிள்ளைகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்கள் திருந்த வேண்டும், ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். சின்ன பிள்ளைகளாக சொல்ல சில நேரத்தில் நல்ல பிள்ளைகளாக இருக்குது, பெருசாக வந்த பிறகு வாலிப பிள்ளையாக மாறும் பொழுது அது அவிசுவாசி மாறி போயிடுது, அது கத்திர விட்டு பின்வாங்கி போகுது. அந்த பிள்ளைகளால் இவங்களும் பேரண்ட்ஸும் கெட்டு போகிறாங்க. இப்படியா உலகத்தில் வந்து இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கத்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்குறார் அப்படிங்கிறத சொல்லுகிறார். God is our parent. Hallelujah. அவர் தாயை போல நம்மை தேற்றுகிறார், தகப்பனை போல நமக்கு இறங்குகிறார். Hallelujah. God is our father. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம மறுபடியும் பிறந்த பிறகு நம்முடைய அம்மா அப்பா வந்து இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதெல்லாம் அவர் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறார். நாம ஒரு சின்ன குழந்தையாக அவருடைய இதில் அவர்கிட்ட நம்ம காணப்படுகிறோம். அதனால அவர் நம்ம வந்து எப்படி வந்து வளர்க்கிறாருங்கிறத அதை வச்சு தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறது அது ஒரு உதாரணமாக இருக்குது, பேட்டர்னாக இருக்கிறது. தாவீது வந்து பெரியவனாக மாறிவிட்டான், ஆனாலும் அவன் ஆண்டவருக்கு ஒரு குழந்தையாகத்தான் இருக்கிறான், சிறு பையனாகத்தான் இருக்கிறான். ஆண்டவர் அவனை அடித்து அவனை திருத்துகிறார். அவனை திருத்தினாதான் அவன் வந்து சிங்காசனத்துக்கு வர முடியும். திருத்தாம சிங்காசனத்துக்கு வர முடியாது, திருந்தாம சுதந்திரம் கொடுக்கப்பட மாட்டாது, புத்திர சிதிகாரம் அளிக்கப்பட மாட்டாது. இங்க வந்து உலகப்புறமா பார்த்தா பிள்ளைகள் திருந்தாமலே எல்லாத்தையும் அணிவிக்கும். அங்க வந்து ஆண்டவருடைய பார்வையில் என்னன்னா ஒரு பிள்ளை திருந்தலைன்னா சுதந்திரம் கிடையாது, சொத்துல சுதந்திரம் கிடையாது, உனக்கு ஒன்றும் கிடையாது. உனக்கு வீட்டிலேயோ நிலத்திலேயோ எந்த விதமான சொத்துல சுதந்திரம் கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ் உனக்கு வந்து சிங்காசனம் கிடையாது, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகளை அப்படிதான் வளர்த்துறாரு. அதனால் திருந்தவில்லை என்றால் பாதாளத்துக்கு தான் நீ போகணும், நீ நரகத்துக்கு தான் போகணும். ஆண்டவர்கிட்ட வந்து பிள்ளைகள் வந்து ஏமாற்ற முடியாது. இங்கே வந்து பேரண்ட்ஸை வந்து பிள்ளைகளை ஏமாத்துது, எல்லாத்தையும் வாங்கி அணிவிக்குது, ஆனால் கீழ்ப்படிய மாட்டேக்குது. பிள்ளைகளும் என்ன பேரண்ட்ஸும் என்ன செய்கிறாங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. கீழ்ப்படியாட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்குறார், ஆண்டவர் தாவீதை எப்படி வளர்த்தார் என்பதை இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆடம் ஈவ் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் வந்து அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, ஆடம் அண்ட் ஈவ் வந்து கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்யும் பொழுது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலே பங்கு பெறும் பொழுது அவங்களை சும்மா விடலை, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தார், பிரம்பினால் அடித்தார். எப்படி அடித்தார்? இனிமே நீ முகத்தின் வேர்வை நிலத்தில் விழும்படியாக தான் நீ பாடுபட வேண்டும். From now, by the sweat of your brow, you will eat bread. நீ வந்து வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய் என்று சொன்னார். ஏவாளுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்? நீ கற்பகுதியாக இருக்கும் பொழுது உனக்கு வேதனையை பெருக பண்ணுவேன், அதிக வேதனையோடு கூட நீ பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொன்னார். Disobedience, அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாதனால நீங்க வந்து உங்களுக்கு சிக்ஷை கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படவில்லை. அவங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாதபடி அவங்களுக்கு சிக்ஷை கொடுத்தார். சிக்ஷை என்றால் சிறிய தண்டனை என்று அர்த்தம். ஆண்டவர் அவங்களுக்கு சாட்டைஸ்மெண்ட் கொடுத்தார். அவங்களுக்காக அவளை நேசித்தபடினாலே அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த தோலினாலே அவருடைய நிர்வாணத்தை மூடினார். 20:3-21 வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்.
இதோ தோல் உடைகளை உண்டு பண்ணி அவளுக்கு உடுத்தினார், ஆனால் தண்டனையும் கொடுத்தார். இது அவங்களுக்கு ஒரு பரிகாரத்தையும் ஏற்படுத்தினார். அவங்க தேவனுடைய சமூகத்தை அணுக வேண்டும் என்றால் இரத்தத்தின் மூலமாகத்தான் அணுக முடியும் என்று அவளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த தோலினால் அவருடைய நிர்வாணத்தை மூடினார். அது அவருடைய அன்பை குறிக்கிறது. ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார், ஆனால் தண்டிக்கவும் செய்கிறார். இனிமேல் நீங்க ஏதேனுக்குள்ள வர முடியாது. 24 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆன் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் அங்கே வைத்தார். அவர்கள் வந்து ஏதேனுக்குள் மறுபடியும் பிரவேசிக்க விடாதபடி அவர்களை ஏதேனை விட்டு துரத்தினார் என்று பார்க்கும். ஏனென்றால் அவர்கள் கீழ்ப்படியலை. ஆண்டவர் வந்து ராட் ஆஃப் கரெக்ஷனை வந்து பயன்படுத்தினார். தண்டனையின் பெரம்பை வைத்து ஆடம் அண்ட் ஈவ் அவருடைய பிள்ளைகளை அடித்தார், ஆனால் அவர்களுக்கு ஒரு பரிகாரத்தையும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுடைய பிதாவாய் இருக்கிறேன், தகப்பனாய் இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அக்கிரமம் செய்தால், கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தால் நான் வந்து உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீதை பார்த்து அப்படிதான் சொல்லுகிறார். நீ என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், மகனாய் இருக்கிறாய், புத்திரனாய் இருக்கிறாய், ஆனால் நீ அக்கிரமம் செய்தால் உனக்கு தண்டனையின் பெரம்பை நான் பயன்படுத்துவேன், பெரம்பினால் உன்னை அடிப்பேன் என்று சொல்லுகிறார். 2 Samuel 7:14 வாசிக்கலாம். 2 Samuel 7:14,
நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன்.
நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், ஐ வில் பி ஹிஸ் ஃபாதர். இதோ ஆண்டவர் நம்முடைய பிதாவா இருக்கிறார். அவன் ஈசாயின் குமாரன், இப்பொழுது அவன் வந்து கர்த்தருடைய குமாரனா இருக்கிறான். பிரணாம் வந்து சார்லஸ் பிரன்காம் எல்லா பிரன்காமுடைய மகனா இருந்தார், ஆனால் அவர் வந்து மறுபடியும் பிறக்கும் பொழுது அவர் தேவனுடைய குமாரனாக மாறிவிட்டார். அதே போல நம்ம எல்லாரும் தேவனுடைய குமாரனாக இருக்கிறோம். நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்படி வளர்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் இப்பொழுது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் நம்ம பாவம் செய்தால் நம்ம தண்டிப்பார். ஆண்டவர் தாவீதை சொல்லுகிறார், நீ என்னுடைய நான் உனக்கு பிதாவாக இருப்பேன், நான் வந்து உனக்கு ஃபாதர், நீ என்னுடைய புத்து குமாரனாய் இருக்கிறாய், ஆனால் நீ அக்கிரமம் செய்தால் உன்னை வந்து மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். ஐ வில் சாஸ்டைன் தம் ஹிம் வித் தி ராட் ஆஃப் மென் அண்ட் வித் தி ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன் ஆஃப் மென். அதனால் நான் வந்து உன்னை தண்டனையின் பரம்பினாலே அடிப்பேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு அடி விழுந்துச்சா? 2-3 தடவை அவனுக்கு அடி விழுந்திருக்கு. அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் வரும்பொழுது, அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் வந்த பொழுது வெறுங்காலோடு கூட ஓட வேண்டியதாக இருந்தது. அது அவனுக்கு ஒரு பெரிய அடி. கணக்கு எடுத்தான். நாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜனத்தொகையை கணக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவனுக்கு சூஸ் பண்ண சொல்கிறார். 3 தண்டனை இருக்கு, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்க. 3 நாள் கொள்ளை நோயை அவன் சூஸ் பண்ணான். நல்ல அடி கிடைச்சது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம வந்து இஷ்டமாக கீழ்படியாமல் போனால் தண்டனை கிடைக்குங்கிறத நினைக்கணும். நம்ம அவருடைய பிள்ளையாக இருந்தால், எலெக்டட் பீப்புளாக இருந்தால் தண்டனை கொடுத்து சரிப்படுத்துவார், சிச்சையை கொடுத்து சரிப்படுத்துவார். எலெக்டடாக இல்லைன்னா வேசி பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் மனம் போல விட்டுருவார், கடைசியில் நரகம் பாதாளத்தில் போய் சேரணும். இதுதான் வந்து ஆண்டவர் வந்து உலகத்தின் மக்களை வழி நடத்துறது. அவங்களுக்கு நரகமும் பாதாளமும் இருக்கிறது, நமக்கு வந்து சிச்சை இருக்கிறது. தவறு செய்தால் சிச்சை இருக்கிறது. இப்பொழுது கடைசி காலம் ஆயிட்டு. இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் இதை ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை பண்ணலாம், ஒப்புரவாகலாம். இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நானும் எல்லாரும் இஷ்டமாக போகிறதுக்கு விட மாட்டேன். இந்த சபை இஷ்டமாக போகிறதுக்கு விட எனக்கு மனசு கிடையாது. நீங்கள் உங்கள் இஷ்டமாக போட்டால் நான் உங்களை கண்டிப்பேன். எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இப்பொழுது இந்த கடைசி நேரம், நம்ம ஆலோசனை சொல்லுவோம். அதுக்கு பிறகு கீழ்ப்படியாமல் வில்ஃபுல்லாக துணிகரமாக போனால் அது அவங்க இஷ்டம், சபைக்கு வர முடியாது. விரும்பி சபையில் சேர்க்க மாட்டோம். 4 பேர் இருந்தாலும் நல்ல மாதிரி இருக்கணும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதிர்த்து பேசவும் இஷ்டமாக ஜீவிக்கவும் அது வந்து தேவனுடைய சபைக்கு அழகல்ல. நம்ம வந்து சப்மிஷன் ஒப்பு கொடுத்து எல்லாரும் முழு இதயத்தோடும் கர்த்தரை தேடணும், கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும், எடுத்துக்கொள்ளப்படுதில் பங்கு பெறணும் தான் கோல். வந்து இது ஒரு சாபன சபை போல ஆள் சேர்க்கறது கிடையாது. அவங்க இல்லாம சபை நடத்த முடியாது, இவங்க இல்லாம சபை நடத்த முடியாது, அப்படிலாம் அங்கே கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று ஒரு கூட்டமான ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்துவது தான் இந்த சபையினுடைய நோக்கமாய் இருக்கிறது. அதனால எல்லாரும் தங்களை தாழ்த்துறது நல்லது, தங்களை ஒப்பு கொடுக்கிறது நல்லது, அது இந்த ஊழியத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நம்முடைய மென்டாலிட்டி, நம்முடைய ஒவ்வொருத்தரும் ஒரு மென்டாலிட்டியில இருக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற பலனை நீங்க அடைவீர்கள். நல்ல மென்டாலிட்டியா இருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நல்ல மென்டாலிட்டியா பேட் மென்டாலிட்டி இருந்தா அதுக்கேற்ற பலனும் கிடைக்காம போகாது. ஏற்கனவே நம்ம நிறைய தண்டனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் தண்டனையில அனுபவிக்கிறீங்க. மேற்கொண்டு கீழ்படியாம போய் அதிக தண்டனை பெறக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சாக்னீஸ் வரக்கூடாது, நம்முடைய குடும்பத்தில் சாக்னீஸ் வரக்கூடாது. நம்ம வந்து எப்பொழுதுமே பயந்து இருக்கணும், எப்பொழுதுமே தாழ்மையா இருக்கிறது நல்லது. எல்லாருமே யோசித்து பார்க்க வேண்டிய பிரசங்கம் இது, எல்லாரும் நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை வந்து சுதந்திரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன, எதற்காக தண்டிக்கிறார்? நல்ல நோக்கத்தோடு தண்டிக்கிறார், அவங்க சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், இந்த 1000 வருஷ ஆளுகையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நமக்கு முன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும், நம்ம சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார். 2வதாக அவர் அந்த நம்மை மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும். He is bringing them into glory. He has called and bringing into an inheritance. நம்ம வந்து சுதந்திரவாளியா மாற்ற வேண்டும், நம்மளை மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை அந்த நோக்கத்துக்காகத்தான் அவர் சிச்சிக்கிறார். எபிரேயர் 2:10 வாசிக்கலாம். எபிரேயர் 2:10,
ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவுகளினாலே பூர்ணப்படுத்துகிறது. அவர்
அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும், அதுதான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. அவர் அதற்காகத்தான் சிலுவையில மரணத்தை ருசி பார்த்தார். அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாயிருக்கிறது. He is bringing them into glory. Bringing many sons into glory. அநேக குமாரர்களை மகிமையிலே கொண்டு சேர்க்கணும், அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்க்கணும். அதனால இங்க ஒரு 300 ஆத்துமாக்களை மகிமையில கொண்டு சேர்க்கணும் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. பாஸ்டர் அதுதான் செயல்படுற. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 300 பீப்புளை மகிமையில கொண்டு சேர்க்கணும். எல்லாமே கைவிடப்பட்டு போச்சுன்னா என்ன பிரச்சனை இருக்கு? எல்லாருமே சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும். ஆமென். பிங்கிங் இன்டு இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும், இதுதான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்குது. அதனால தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுறாரோ அவர்களை வந்து அவர் தண்டிக்கிறார், அவளை வந்து சிட்சை கொடுக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் 12:6,
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதி.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை வந்து சிட்சிக்கிறார். For whom the Lord loveth, he chasteneth. தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மனுஷனையும் அவர் தண்டிக்கிறார். 7வசனத்தில் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். அந்த தண்டனைகளை நம்ம முறுமுறுக்காம சகிச்சோம் என்றால், நல்லதுக்கு தான் ஆண்டவர் தண்டிச்சிருக்கிறது, நல்லதுக்கு தான் ஒத்துக்கொண்டோம் என்றால், அது சரிதான் என்று ஒத்துக்கொள்வோம் என்றால் உங்களை வந்து புத்திரராக எண்ணி நடத்துவார். God dealeth with you as with sons. உங்களை மகனாக நடத்துவார். நீங்க வந்து சிச்சை வரும்பொழுது முறுமுறுத்தால் நீங்க வந்து வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுது. அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
நீங்கள் சிச்சையை சகிர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள்.
எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடைக்காது இருந்தால் நீங்கள் வந்து புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள். எனக்கு இந்த தண்டனையுமே வரல, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். I am so glad, I am so blessed. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப ஆசீர்வதிக்கமா இருக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில வந்து எந்த தண்டனையும் நீங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தரல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சந்தேகப்பட வேண்டியதா இருக்குது. என்னன்னா, நீங்க அவருடைய புத்திரரா அல்லது வேசி பிள்ளைகளான்னு நினைக்க வேண்டியதா இருக்கு. அவர் புத்திரரா இருந்தா தண்டனையின் பரம்பை கண்டிப்பா பயன்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பனிஷ்மெண்ட் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் எவ்வளவு பனிஷ்மெண்ட்டை நம்ம சகிச்சிருக்கிறோம், அதனாலும் வார்த்தையை விட்டு போகல, நம்ம சகிச்சிருக்கிறோம், அது வந்து சரிதான் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து தண்டனையை சகிக்கும் பொழுது அவர் புத்திரராக நம்மை நடத்துகிறார், மகனாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மை சுதந்திரத்துக்கு கொண்டு வருவார், நம்மை மகிமையிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுதான் காட்ஸ் இன்டென்ஷன் ஆகியிருக்கிறது. நம்ம சிச்சையை சகித்தோம் என்றால் ஆண்டவர் அவிதமாய் நடத்துவார். சிச்சையே இல்லை எனக்கு, எனக்கு தண்டனே இல்லை, நான் ரொம்ப ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், ஏன்னா ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களை வந்து ஆண்டவர் வந்து புத்திரரா தெரிந்து கொண்டாரா என்பது சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை உங்களை புத்திரரா தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அது உங்க மனம் போன போக்கில் விடலாம். மனம் போன போக்கில் விட்டு நீ பாவத்தை செய்து உன் உல்லாசத்தில் போய் கடைசியில் பாதாளம் நரகத்துக்கு போய் சேர வேண்டும். டேவிட்டை வந்து துரோனுக்கு கொண்டு வர வேண்டும், சிங்காசனத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவனை வந்து அவனுடைய கேரக்டரை மோல்டு பண்ணணும், அவனை சிச்சித்து உபத்திரவத்தினாலே அவனை பூரணப்படுத்தி அதுக்கு பிறகு அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவன் எல்லாவற்றையும் அவன் சுதந்திரிக்க வேண்டும். அப்படியானால் அவனுக்கு வந்து சில விதமான சிச்சைகள் அவனுக்கு அவசியமாக இருந்தது. அவன் சிங்காசனத்துக்கு வந்த பிறகும் அவனை வந்து ஆண்டவர் மோல்டு பண்ணுகிறார். அவன் தவறு செய்யும் பொழுது அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனை வந்து என்ன செய்யறது என்றால் அவனை பரிபூர்ணப்படுத்துகிறது. ஆமே. கேரக்டர் இஸ் எ விக்டரி, இட் இஸ் நாட் எ கிட். சிமீரியன் சர்ச் ஏஜில் பிரதர் பிரணாம் சொல்லுகிறார், பவர் வித்தவுட் கேரக்டர் இஸ் சட்டானிக், பவர் வித் கேரக்டர் இஸ் ஃபிட் டு ரூல். சிமீரியன் சர்ச் ஏஜில் அந்த செய்தியில் வந்து 117வது பேஜில் 4வது சாப்டரில் பிரதர் பிரணாம் சொல்ல, 117வது பேராகிராப் 4வது சாப்டர் சிமீரியன் சர்ச் ஏஜ் 7 சபை காலங்கள் புஸ்தகத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கேரக்டர் நல்ல மாதிரி வரணும். அந்த கேரக்டர் எப்படி வருதுன்னா, அடித்தாதான் புத்தி வரும், அடிக்கலைன்னா புத்தி வராது. இதுக்கு தான் ஆண்டவர் வந்து சிச்சையை கையாள், நம்மளை கண்டம் பண்ணலை, நம்மளை சாகடிக்கலை, ஆனால் வந்து அடிக்கிறார், தண்டனை கொடுக்கிறார். அப்படி கொடுத்து நம்ம வந்து அவர் பெர்ஃபெக்ட் பண்ணுகிறார். அதனால் கேரக்டர் இஸ் நாட் எ கிஃப்ட், கேரக்டர் இஸ் எ விக்டரி. அது சஃபரிங் வந்து அவனுக்கு அந்த ஜெயத்தை தருகிறது, அவனை கேரக்டரை மோல்டு பண்ணுகிறது. இல்லை, தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், டேவிட் வாஸ் கால்டு, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், டேவிட் வாஸ் அனாய்டட். இதோ அவனுக்கு அநேக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அவன் அநேக அனுபவங்களை அவன் பெற்றிருந்தா. அவன் சிங்கம் கரடியை வந்து அவன் வந்து ஜெயித்தான், ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டான், அவன் வந்து கோலியாத்தையும் ஜெயித்தான். இப்படி அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, தேவனோடு சில அனுபவங்கள் அவனுக்கு இருக்கிறது. ஆனாலும் அவன் அத்தாரிட்டிக்கு வர வேண்டும் என்றால், சிங்காசனத்துக்கு வர வேண்டும் என்றால், இஸ்ரவேலின் மேல ராஜாவாக மாற வேண்டும் என்றால், அவனுடைய கேரக்டர் வந்து மோல்டு ஆக வேண்டும், அவனுடைய குணாதிசயமானது சேஞ்ச் ஆக வேண்டும். அதுக்கு தண்டனையின் பெரம்பு அவனுக்கு அவசியமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய மனசுல இருக்கிறது அவனுக்கு தெரியாது, மனசுல இருக்க தீய சுபாவம் அவனுக்கு தெரியாது, மற்றவங்களுடைய தீய சுபாவம் தெரியும், தன்னுடைய தீய சுபாவம் தெரியாது. அவன் இதயத்தில் இருக்கிறத அவன் அறியத்தக்கதாக அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட புத்திகள் அவனுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட இருக்கிற ஃபூலிஷ்னஸ் மதியனும் அவர்களுக்கு தெரியாது, மதியனும் அவங்களுடைய நெஞ்சில ஒட்டி இருக்கிறது. கர்த்தர் அவங்கள தண்டிக்கும் பொழுது தான் அவங்க மதியனத்தை அவங்க அறிய முடியும். அதனால நம்மகிட்ட இருக்க மதியனை வந்து நமக்கு தெரியாது, ஆனால் தண்டனை வரும்பொழுது ஏன் இந்த தண்டனை வந்துச்சு அப்பொழுது நம்முடைய மதியனை நமக்கு தெரியும்.
உன்னை
அப்பத்தினாலே வந்து அப்பம் இல்லாதபடி உன்னை வருத்தி பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உன் இதயத்தில் உள்ளதை நீ அறிய வேண்டும். அப்படின்னாலே அப்படி அறிஞ்சிட்டோம்னா நம்ம நல்ல பிள்ளையா மாறிடலாம். நம்மகிட்ட இருக்கிற கெட்ட புத்தியை நமக்கு தெரிஞ்சு நம்ம அதை அறிக்கை செய்யணும். நம்ம இடத்துல இருக்க மதியினை நம்முடைய நெஞ்சில ஒட்டி இருக்கு, அதை நம்ம அறியதுக்காக தான் ஆண்டவர் சில பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். தண்டனையின் பரம்பை அவர் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, அவருடைய பிள்ளைகளை வனாந்தரத்துல 40 வருஷம் கொண்டு வந்து அவங்க இதயத்தில் இருக்கிறத அவங்க அறியும்படியாக, அவங்களுடைய கலக குணத்தை அறியத்தக்கதாக ஆண்டவர் அவங்களுக்கு வந்து சில விதமான டெஸ்டிங் கொடுத்து அதன் பின்பு அவங்களை அரசு பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் வந்து இருதய கடினம் உள்ள மக்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இருதய கடினம், அவள் வந்து வழுவி போற பேக் ஸ்லைடிங் சோல்ஸ். அது மாத்திரமல்ல அவர்கள் வந்து தேவனுடைய வழிகளை அவருடைய வழி நடத்தலை அறியாதவள் என்று என்னுடைய இழைப்பாறுதல் நீங்கள் பிரவேசிக்கணும். உங்களுக்கு நோ இன்ஹெரிட்டன்ஸ், உங்களுக்கு சுதந்திரமே கிடையாது, உங்களுடைய ஆத்மா அந்த வனாந்தரத்திலே விழ வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ரொம்ப அழகாக சங்கீதக்காரன் அதை சொல்லுகிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாட்களில் நடந்தது போலும் உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே நான் உங்கள் பிதாக்களை நான் 40 வருஷமாக சோதித்து அவர்களை வந்து 40 வருஷமாக அவளை ஆரோசித்து அவள் என்னுடைய வழிகளை அறியாதவள் என்றும் என்னுடைய இழைப்பாளில் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன். 40 வருஷமா அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார், அவங்களை ட்ரெயின் அப் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களை இதயத்துல கலக குணம் இருக்கிறது. எதிர்த்து பேசுவது, முறுமுறுப்பது, கீழ்படியாது, தங்களை தாழ்த்துறது கிடையாது, தங்களுடைய நிலைமையை அவங்க அறியாதபடி அவங்க வந்து அவிதமா இருந்தனால 40 வருஷமா நான் அவங்களை ஆரோசித்து என்றால் உங்களை வெறுத்து நீங்கள் என்னுடைய வழிகளை அறியவில்லை. ஆண்டவர் அவங்களை அருமையா வழி நடத்தி கொண்டு போகிறார், அந்த அருமையை அவங்க அறியல. என்னுடைய வழிகளை நீங்கள் அறியாதவள் என்று சொல்லி என்னுடைய இழைப்பாடுகளில் நீங்கள் பிரவே, உங்களுக்கு நோ இன்ஹெரிட்டன்ஸ். கத்தர் அவங்கள வந்து என்ன எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி 40 வருஷம் அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள மோல்டு பண்ணி அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அந்த சிட்சையை சகித்து அது சரிதான் என்று ஒத்துக்கொண்டால் இதோ அவர்களை வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு சொல்லணும், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கொண்டு சொல்லணும் அப்படின்னு அவர் பிளான் வச்சிருக்கிறார். இந்த பிளான் அவனுக்கு தெரியாதபடி அவங்க மோசைக்கு விரோதமாக கத்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தபடியினாலே அவங்களை அவருடைய இழைப்பாறுதலில் கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. சங்கீதம் 95:8-11 வாசிக்கிறோம். இப்பொழுது தாவீதை ஆண்டவர் பார்க்கிறார், தாவீதை சிங்காசனத்துக்கு வர வேண்டும், அவன் சுதந்திரவாளியாக மாற வேண்டும், அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கக்கூடாது, அல்லது அவன் நாடோடி போல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அங்கும் இங்கு அவன் சுத்தி கொண்டு இருக்கக்கூடாது, அவனை வந்து சிங்காசனத்துக்கு கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஆளுகை செய்ய வேண்டும், அவனை வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை வந்து பேஜ் பண்ண வேண்டும், அவனை சுத்திகரிக்க வேண்டும். எது சுத்திகரிக்கிறது? ட்ரையல்ஸ், அவனுக்கு வந்து சோதனைகள் தான் அவனை சுத்திகரிக்கிறது. அதனால அவனை வந்து சுத்திகரித்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கர்த்தர் அவனை வந்து அவிதமாக வழி நடத்துவதற்காக அவர் வந்து என்ன செஞ்சார் என்றால் சில வருடங்களை அதற்கென்று நியமித்தார். சாமுவேல் வந்து இஸ்ரவேலின் மேல உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று தைலக்கொம்பை எடுத்து அவன் தலையில ஊற்றும் பொழுது அடுத்த நாளே அவன் ராஜாவாயிட்டானா, அல்லது அன்னைக்கே அவன் ராஜாவாயிட்டானா, அவனுடைய கேரக்டர் மோல்ட் ஆயிருக்காது. அதனால அவனுக்கு ஆண்டவர் சர்டன் பீரியட் வச்சிருக்காரு, சில வருஷங்களை வச்சிருக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆண்டவரை வந்து என்ன அவனை சோதனைக்குட்படுத்தி அவனை டெஸ்ட் பண்ணி அவன் இதயத்தில் இருக்கிறத அவனே அறியும்படியாக அவனுடைய கீழ்ப்படியாத சுவாபத்தை அவன் அறிக்கை செய்து அதை தவறு என்று ஒத்துக்கொண்டு கர்த்தரை நம்பி அவன் ஜீவிக்கும் பொழுது அதன் பின்பு அவனை சிங்காசனம். இஸ்ரவேல் ஜனங்களே அப்படிதான், நம்மளையும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறிய முடியவில்லை, அவருடைய வழிகளை அறியாதவர்கள், அவருடைய கிரியைகளை கண்டார்கள் ஆனால் அவருடைய வழிகளை அறியவில்லை. அந்த நேரத்தில் சிச்சை வரும் பொழுது எப்படி பிஹேவ் பண்ணாங்க? தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, இதோ அமலேக்கியர்கள் வருகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறார். சோதனை நேரத்தில் நம்ம வந்து ஞானமா பிஹேவ் பண்ணுகிறோமா? தாவீது மேல அனாயிட்டிங் இருக்கிறது, இதோ அவன் வந்து அவனை ஆண்டவர் பரிசோதித்து பார்த்தார், அவனை டெஸ்ட் பண்ணினார், அவனுக்கு ட்ரையல் வந்தது, அவனுக்கு சேட்டைஸ்மெண்ட், அவனுக்கு சிச்சை வந்தது. அந்த நேரத்தில் அவன் எப்படி நடக்கிறான்னு பார்க்கிறார். அந்த நேரத்தில் அவனுடைய கேரக்டரை மோல்டு பண்ணி அவனுக்கு திவ்ய சுபாவங்களை கொண்டு வந்து அதன் பின்பு சிங்காசனத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் சொல்லுகிறார், நாலு விதமான சோதனைகள் உங்கள் மேலே வரும். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் நாலு காரியங்கள் உங்கள் மேலே வரும் என்று சொல்லியிருக்கிறார். லேவியராகம 26:40 வாசிக்கலாம்.
அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய்விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணினேன் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணினேன் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணினேன் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன்.
போதும். அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது நாலு விதமான சேட்டைஸ்மெண்ட், முதலாவது ஸ்வேர்டு வரும், யுத்தம் வரும், எதிரி நாடு வந்து உங்கள் மேலே யுத்தம் பண்ணுவான். நீங்கள் கத்திரிக்க பிரியமாக ஜீவிச்சா யுத்தம் வராது, அல்லது யுத்தம் வரும். ரெண்டாவதாக என்ன சொன்னால் வாதைகள் வரும், பெஸ்டிலன்ஸ், வாதைகள் வரும், கொள்ளை நோய்கள் அங்கே வரும். மூணாவது வந்து ஃபெமைன் வரும், பஞ்சம் வரும். நாலாவது வந்து காட்டு மிருகங்கள் உங்கள் மேலே வரும், காட்டு மிருகங்கள் வந்து பீறி போடும். இதமாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் நாலு தண்டனைகள் வரும் என்று சொன்னார். ஆனால் இந்த வசனத்தில் நம் வாசிக்கேட்ட வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால் அவங்க அவ்விதமான தண்டனையை அறிவிக்கும் பொழுது அவள் வந்து அதை தங்களுடைய அக்கிரமத்தை அறிக்கை பண்ணி இந்த தண்டனை வருவது நியாயம்தான் என்று ஒத்துக்கொண்டால் அது வந்து தங்களை வந்து நியாயப்படுத்தாதபடி தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 41 அவர்கள் அவர்களை கொண்டு போய்விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் சிலர் வந்து தவறு சொன்னா அது வந்து தவறு இல்லைங்கிறதுக்கு பல காரியங்களை பேசுவாங்க, பல காரியங்களை பேசுவாங்க, அதை வந்து நியாயப்படுத்துறதுக்காக. ஏன்னா தவறை ஒத்துக்கொள்றதுக்கு மனசு இல்லை. இப்படியாப்பட்டவங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. தப்போ தப்புன்னு ஒத்துக்க, அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லை அதை மறுப்புறதுக்காக பல காரியங்களை வந்து சொல்றது, அப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர், அப்படி பாஸ்டர், அதனால தான் பாஸ்டர், இதனால தான் பாஸ்டர். கர்த்தர்கிட்ட வந்து அது செல்லுபடியாவாது, பாஸ்டர்ட்டையும் செல்லுபடியாவாது, ஆண்டவர்ட்டையும் செல்லுபடியாவாது. பாஸ்டர் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். மனசில் எனக்கு தெரியும் இது தப்பு தான் செஞ்சுருக்கிறாங்க, பல காரியங்களை பேசி 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 அதை மழுப்பை பார்க்குறாங்க, அது தப்பு தப்பு தான். அதே போல் ஆண்டவர்கிட்ட வந்து நம்மளை, நான் வந்து மனுஷன், அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா, நான் செய்கிறது நியாயம்தான் சொல்ல முடியுமா? தவறு செஞ்சால் தவறு தான், அதை ஒத்துக்கொண்டால் நான் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நேரம். நீங்கள் தப்பை ஒத்துக்கொள்ளலைன்னா நீங்கள் அப்படியே அடிமைப்பட்டு தான் கிடக்கணும். உங்கள் மேலே ஸ்வேர்டு அனுப்புவேன், உங்கள் மேலே ஸ்பெஸ்டிலன்ஸ் அனுப்புவேன், உங்கள் மேலே ஃபெமைன் அனுப்புவேன், உங்கள் மேலே அந்த வைல்டு பீஸ்ட்டு காட்டு மிருகங்களை அனுப்புவேன்னு சொல்லுகிறார். அது நடந்துச்சா? நடக்கவும் செஞ்சிச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதெல்லாத்தையும் அனுபவித்தாங்க. தாவீது வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்து தேவனோடு அவன் இருந்து பல காரியங்களை அவன் செய்திருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு கரெக்ஷன் தேவைப்படுகிறது, அவனுக்கு அவனை சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் நெஞ்சில் இருக்கிற மதியினத்தை தண்டனையின் பிரம்பானது அகற்ற வேண்டியதாக இருக்கிறது. அந்த தண்டனையின் பிரம்பு என்ன செய்யும் என்றால் பெட்டில் படுத்திருக்கும் பொழுது அவன் சாக மாட்டான், அது அவனுடைய மதியினத்தை அப்புறப்படுத்தும். சில நேரத்தில் நம்ம பெட்டில் படுக்க வேண்டியதாக வரும். அதனால் அப்பொழுது என்ன ஜென்ரல் ஆண்டு நம்ம வந்து செத்து போக மாட்டோம், கத்திரிக்கு பயப்பதில் ஆயுஷ் நாளை பெருக பண்ணும், நீடித்த ஆயுளை தரும் நமக்கு. ஆனால் அது என்ன செய்யும் என்றால் நம்முடைய ஃபூலிஷ்னஸ் நம்மளை விட்டு அப்புறப்படுத்தும். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கத்தர் வந்து அவருக்கு அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தார். அவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டார், அவருடைய மகளை எடுத்துக்கொண்டார், தகப்பன் தாய் நிறைய டெத் அங்க வந்தது. அதன் பின்பு அவர் தண்டனை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவருக்கு நியூ மினிஸ்ட்ரி கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை மல்லமையாக பயன்படுத்தினார். ஒன்னு நாளாகுமா 21:12 ஆண்டவர் தாவீதை கேட்கிறார், மூணு காரியத்தை தெரிந்து கொள்ளு, மூணு வருஷம் நீ அடிமைப்பட்டு சத்ருவுக்கு அடிமைப்பட்டு போகணுமா, அல்லது முன்னால் பஞ்ச வரணுமா, 3 months வந்து எனிமீட்ட போகணும், அல்லது 3 years ஃபெமைன் வேணும், அல்லது 3 நாள் வாத வேணுமா. அவன் பண்ண கத்துடைய கருத்திலே விழுவது நல்லது. நம்ம சத்ரு கையில போய் விளாண்டான், அவர் கையில விழுந்தா அவர்கிட்ட இறக்கம் இருக்கிறதுன்னு சொல்லி 3 நாள் கொள்ளை நோய் வந்தது. அவனுடைய மிஸ்டேக்கை சரி பண்றதுக்கு ஆண்டவர் அவனுக்கு தண்டனையின் பெரும்பை கொடுத்தார். அல்லது அவன் தன்னை நீதிமான் நினைச்சிருவான், அவன் தவற உணர மாட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கிறது அவசியமா இருந்தது. பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அது தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அப்புறப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் என்ன சொன்னால், கம்ப்ளீட்டா நம்ம கத்தரையே சார்ந்திருக்கும் பொழுது, யூ கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ் அப்பான் காட், அவர் மேல நம்ம சார்ந்திருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் ட்ரா க்ளோசர் டு காட், தேவனத்தில் நெருங்கி வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஃபூலிஸ்னஸ் நம்ம விட்டு அப்புறப்படுத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆமே. அதுதான் பைபிள்ல கத்தரி விதமா ஜனங்களை வழி நடத்த விப்பிங் கிடைக்கிறது, அடி நிறைய கிடைக்கிறது. ஏனென்றால் சின்சியர் ரிப்பன்டன்ஸ் தேவை, உண்மையான மனம் திரும்புதல் தேவை. அந்த உண்மையான மனம் திரும்புதல் அங்க இருக்கிறதுக்காக, மிஸ்டேக்கை நம்ம ஒத்துக்கொள்றதுக்காக ஆண்டவர் வந்து ரொம்ப விப்பிங் பண்ற, அடி ஜாஸ்தி கொடுக்கிறார். தாவீதுக்கு அடி ஜாஸ்தியா கொடுத்தார்னா நமக்கு கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். அது என்ன செய்து நம்மளை வந்து சுத்திகரிக்குது. ஹல்லேலூயா. அது என்ன செய்து நம்முடைய கேரக்டரை மோல்டு பண்ணுது, அது என்ன நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, நம்ம சுதந்திரவாளியாக மாற்றுது, சிங்காசனத்துக்கு கொண்டு வருது. தண்டனை நேரத்தில் அதனால தான் பாசார், இதனால தான் பாசார், அப்படிதான் பாசார், வந்தப்ப ஒத்துக்கொள்ளு, உன்னையால தான் அந்த தண்டனை வருது, நீ தவற ஒத்துக்கும், அதை ஒத்துக்கொண்டா எல்லாம் சரியாயிரும், எல்லா சூழலையும் சரியாயிரும். கத்தர் என்ன செய்யற, அந்த நம்மகிட்ட டீப் சின்சியரிட்டி நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், எதனால வருது, இந்த பிள்ளைகள் ஏன் கீழ்ப்படியாம போகுது, பேரண்ட்ஸ்கிட்ட மிஸ்டேக் இருக்கு. அதை சின்சியரா நம்ம பார்த்து அதை அறிக்கை செய்யும் பொழுது கத்தர் என்ன செய்யறார் என்றால், அங்கே ஆசீர்வாதத்தை தருகிறார், சூழ்நிலை எல்லாத்தையுமே மாத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சும்மா விடல, தாவீத சும்மா விடல, எல்லாரையும் தான், யோசேப்பு தான், எல்லாரும் தான், எல்லாருக்குமே அந்த பனிஷ்மெண்ட் வந்தது. பனிஷ்மெண்ட் பண்ணி தான் அவங்கள பூரணப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே உபத்திரத்தினால்தான் பரிபூர்ணப்பட்டார்னு சொல்லப்படுது, உபத்திரத்தினாலே அவரை பூரணப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் வந்து சிலுவையில் நமக்காக சங்க தண்டனையை அனுபவிச்சார். அவரும் ஒரு குமாரனா இருந்து பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலாக கற்றுக்கொண்டு அவர் பூர்ணரான பின்பு இதை நமக்கு நித்திய மீட்பை அவர் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நம்ம பிறந்தாலே நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, நம்ம தவறு செய்வோம் நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இன்னைக்கு பிரசங்க வித்தியாசமாக இருக்குது பாஸ்டர், இன்னைக்கு டிஃப்ரெண்ட் தான், இது தேவனுடைய ஸ்வாவத்தை சொல்கிறேன், அல்ல இது காட்ஸ் பிரின்சிபலாக இருக்கிறது. 1 Samuel 21:10-11 வாசிப்போம். 1 Samuel 21:10-11.
இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடு வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்திலே வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ என்றான். அப்படியே தாவீது அதிகாலையில்
10 வசனம். அந்த தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான் என்று சொல்லப்பட்டது. இவ்வாறு 11 வசனம். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்தின் ராஜாவாகிய இவன் அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடல் கொண்டாடினார்கள் என்றார்கள். இப்பொழுது தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது 1 Samuel 17:17 அவன் பெலிஸ்தனாகிய கோலியாத்தை அவன் ஜெயிக்கிறான், கூழாங்கல்லினாலே வீழ்த்துகிறான். ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். இதோ சவுல் வந்து அவனை ரொம்ப பாராட்டி அவனை வந்து தன்னுடைய மெய்காப்பாளன் காவலனாக அவனை வந்து முக்கியமான ஒரு சோல்ஜராக மாற்றுகிறான். அவன் நின்று நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் அவங்க வந்து வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள். அந்த வெற்றி விழா கொண்டாடும் பொழுது ஒன்னு சாமியல் 18:6 நீங்க வாசிக்கும் பொழுது இஸ்திரிகள் வந்து ஆடல் பாடலோடு கூட வருகிறார்கள். அவள் அங்கே பாடல் பாடும் பொழுது தாவீது கொன்று சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லுகிறார்கள். இப்படி அந்த சரண அந்த கோரஸ் வந்து அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது. அவங்க ஒரு பாடலை கம்போஸ் பண்ணி அந்த பாடலை பாடி அவங்க வந்து கோலியாத்தை தாவீது ஜெயித்தனால பெரிய சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். இதை சவுல் கேட்கும் பொழுது அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அவன் அன்றிலிருந்து தாவீதை பகைக்க ஆரம்பித்தான். ஜனங்கள் வந்து எனக்கு 1000 அவனுக்கு 10,000 என்ன விட அவனை தான் நேசிக்கிறாங்க. நான் ராஜாவா இருக்கிறேன், என்னை விட அவனுக்கு தான் முக்கியத்துவம். இது ஒரு ஈகோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவனை தான் அதிகமாக நேசிக்கிறாங்க. இன்னும் ராஜ பதவி தான் பாக்கி இருக்குது, அதையும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது மேல அதிக பகைய பாய்ச்சம். இதுவரைக்கும் சரியா இருந்தான். அந்த பாட்டை கேட்ட உடனே அவனுக்கு வந்து என்ன ஏற்பட்டது என்றால் முகநாடி வேறுபட்டு அவன் தாவீதை பகைக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த பாட்டு வந்து பெலிஸ்த தேசத்திலையும் அந்த பாட்டை அவங்க கேட்ட அவங்க அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இத இவன் அல்லவோ இஸ்திரிகள் பாட்டு பாடினாங்க, தாவீது கொன்றது 1000.
பாருங்க,
அந்த பாட்டு வந்து இஸ்ரேல் தேசத்துல மட்டும் ஃபேமஸ் ஆகல, பெலிஸ்தருடைய கண்ட்ரிலும் ஃபேமஸ் ஆகிவிட்டது. ரொம்ப ஃபேமஸாக அந்த பாட்டு மாறிவிட்டது. கிறிஸ்டியன் சாங். அந்த கிறிஸ்டியன் சாங் வந்து அஞ்ஞானிகளுடைய தேசத்திலையும் அந்த பாடல் ரொம்ப பிரபலமாயிட்டு எல்லாருக்குமே அந்த பாட்டு தெரியும். இதோ என்ன, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படிங்க பாடலை கேட்ட உடனே தான் இவனுக்கு முகநாடி வேறிடு. இப்பொழுது ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. தாவீதும் அங்க சவுலும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க. கோலியாத்தை ஜெயித்த பிறகும் கூட ஃப்ரெண்டா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த பாடல் வந்த பிறகு, இந்த பாடல் வந்துதான் இத சவுல் வந்து தாவீதை பாய்க்கிறது காரணமாகிவிட்டது. இந்த பாடல் பெலிஸ்த தேசத்திலையும் இந்த பாடல்கள் அவங்க கேட்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த பாட்டு தெரியுது, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அதே போல கிறிஸ்டியன் சாங்ஸ் ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ் வந்து இந்துக்களுக்கு கூட அந்த பாட்டு தெரியும். ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸ் ஆன உடனே இவன் தாவீத வந்து சவுல் கொலை செய்ய நினைக்கிறான். இஸ்ரவேல் தேசத்துல எங்க போனாலும் அவனை இவங்க விடறதே இல்லை. அவனை துரத்தி துரத்தி வந்து அவனை, அவனுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை. கடைசியில பெலிஸ்த ராஜா ஆகீசின் இடத்துல போகலாம். அந்த கோலியாத்தும் அந்த காத்து பட்டணத்தை சேர்ந்தவன் தான். இவன் காத்து பட்டணத்துக்கு ராஜாவா இருக்கிற ஆகீஸ் பெலிஸ்தருடைய ராஜாட்ட போய் அவங்க தஞ்சம் கேட்க போகலான்னு போனோம்னா, இந்தியாவில் வந்து தஞ்சம் இல்லை, அதனால வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு தப்பி போகிறது. வெளிநாட்டுக்கு போனால் ஒன்றும் செய்ய முடியாது, வெளிநாட்டுக்கு தப்பிடுது. அதே போல் தான் இவன் வெளிநாட்டில் போய் தப்பிச்சிடலான்னு சொல்லி பெலிஸ்த தேசமாகிய அந்த காத்து தேசத்துக்கு போகும்பொழுது அங்கே ராஜா ஆகீஸ் என்ன செய்கிறான் என்றால் கொண்டு வரும்பொழுது அவன் சந்திக்க போகும்பொழுது அந்த ஊழியக்காரெல்லாம் சொல்கிறாங்க, இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா, இவன் இஸ்ரவேலின் ராஜா. இதோ இவன் வந்து அங்கே பெண்கள் பாட்டு பாடினாங்களே, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, இவனை குறிச்சு தானே பாட்டு பண்ணாங்க. எப்படி இவன் இங்க வந்திருக்கிறான், இவன் தானே கோலியாத்தை கொன்னான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கேட்ட உடனே இத என்றால் அவன்கிட்ட தஞ்சம் அடைய போனவன் வந்து பைத்தியம் மாறி நடிக்க ஆரம்பிச்சான். தாவீது பைத்தியமாக தன்னை காண்பிக்கிறான். 12 வாசிக்கலாம்.
இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு,
அடுத்த வசனம் வாசிக்கலாம்,
முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவனிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளில் கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரைய தன் தாடியில் விழ பண்ணி கொண்டிருந்த.
இதோ பித்தம் கொண்டவனை போல, பைத்தியக்காரனை போல, மேட் மேனாக அவன் வந்து என்ன செய்யறால் அந்த வாசலை வந்து கீறுகிறான். நகத்தை வச்சு கீறி கொண்டு ஜென்ரல் வாயில வந்து உமிழ்நீரை கொண்டு வந்து தாடியில வடிம்படியாக பைத்தியக்காரன் போல அவன் உமிழ் நீரை வெளியே கொண்டு இப்படி ஒரு மாதிரி வித்தியாசமா பிகே பண்ண ஆரம்பிச்சு. அப்பொழுது ஏன் அப்படின்னா பயம், எல்லாம் சொல்லிட்டாங்க, நம்மளை அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம தாவீதுன்னு அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்து போய் பயத்துல என்ன அந்த நேரத்தில் ஒரு ட்ரிக் அவன் பிகேவ் பண்றான். பைத்தியக்காரன் போல, பைத்தியம் இல்லை ஆனா பைத்தியக்காரன் போல அவன் கதவுகளை கீறி கொண்டு வாயில நுர தள்ளி கொண்டு தாடியில வடிஞ்சு அது பைத்தியக்காரன் போல அவன் வந்து பிகேவ் பண்ணும் பொழுது ராஜா சொல்றான், இந்த பைத்தியக்காரனை ஏன் என்கிட்ட கொண்டு வந்தீங்க? நம்ம நாட்டில் பைத்தியக்காரங்க குறையா இருக்கான்னு கொண்டு வந்தீங்களா? அந்த பெலிச தேசத்துல நிறைய பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க. அதனால இந்த பைத்தியக்காரனை ஏன் ஏன்ட்ட கொண்டு இவனை அவனை துரத்தி விடுங்கன்னு துரத்தி விட்டுட்டான். அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆகீசன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள்
இவனையே ஏன்னால கொண்டு எனக்கு பைத்திய சேஷ்டை பண்றதுக்காக கொண்டீங்களா? தொடர்ந்து அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ, இவன் என் வீட்டில் வரலாமா என்றார்.
இதோ பைத்தியக்காரங்க வந்து நம்ம நாட்டுல குறையா இருக்கிறாங்களா? நிறைய பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க, காணா குறைக்கு இவனை வேற கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுட்டாங்க. தாவீது தப்பிச்சுக்கிட்டான், பைத்தியம் போல நடிச்சு தப்பிச்சுக்கிட்டான். பாத்தீங்களா, அந்த ஒரு பாடல் தான் இந்த வேலை பண்ணிட்டு, அந்த கிறிஸ்டியன் சாங், அந்த இஸ்ரிகள் வந்து அவங்க நல்ல அருமையா பாடி இருக்கிறாங்க, அந்த பாட்டு வந்து இப்படி ரிசல்ட்டை ஏற்படுத்தும்னு நினைக்கல. அது தாவீதுக்கு வந்து ரொம்ப ஆபத்தா முடிஞ்சு போச்சு. சவுல் அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறான், நாட்டுல பாதுகாப்பு இல்ல, அதனால வெளிநாட்டுக்கு போய் பெலிசருடைய தேசத்துல போயிருந்தான். அங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தானே நம்ம தலைவன் கோலியாத்தை கொன்னது. இஸ்ரிகள் இவனை குறித்து இப்படி பாட்டு பாடினார்களே, அந்த பாட்டு அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால், இவன் வந்து அவன் வந்து பயந்து போயிட்டு என்ன செய்யணும், பைத்தியக்காரன் போல நடிச்சு தப்பிச்சிட்டான். அந்த பைத்தியக்காரனை அப்புறப்படுத்துங்க பாருங்க. ஒரு அனாய்ச்சடு மேன், தேவனால அழைக்கப்பட்ட மனுஷன், அவன் மேல அனாய்ச்சிங் இருக்கிறது, அவன் வரப்போகிற ஒரு ராஜா, அவன் என்ன செய்யறான்னா இப்படி பயந்து, சவுலுக்கு பயந்து அங்க போனான், அங்க ஆகீசுக்கு பயந்து பைத்தியக்காரனாக நடிக்கிறான். இப்பொழுது அவனுடைய கிறிஸ்டியன் பிஹேவியர் மாறி போச்சு. அதே போல சிலர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தேவ சமூகத்தை விட்டு போகும் பொழுது அவங்களுடைய நிலைமை வந்து அவங்களுடைய பிஹேவியர் மாறி போகிறது. சேம் மேன் சேம் பீப்புள், அதே தாவீது ராஜா தான். இதை பெலிசருடையங்கிட்ட வரும் பொழுது, இப்பொழுது அன்னைக்கு கோலியாத்தை ஜெயித்தான், இதை நான் வந்து என்ன செய்யறேன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இன்றைக்கு என்ன செய்ய, இஸ்ரவேலிலே வந்து இத தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்துக்கு குறைச்சல், மகிமை குறைச்சல் ஏற்படுகிறது. நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலுக்க நிந்தைய நான் நீக்குவேன், உன்னை வந்து என்ன செய்யறால் வீழ்த்துவேன் என்று சொல்லி அவன் கூழாங்கல்லினாலே போகிறான். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி அந்த கோலியாத்தை ஜெயிச்சவன், அவ்வளோ தைரியமா இருந்தவன் இப்போ இவ்வளோ பயந்தாங்கொழியா மாறிச்சான். இன்னொரு சீசன்ல வந்து, அந்த சீசன்ல அப்படி இருந்தான், இந்த சீசன்ல வந்து அவன் அவிதமாக மாறிவிட்டான். அவன் நுரை தள்ளி கொண்டு இவன் பைத்தியக்காரன் போல நடிந்தான். ஏனென்றால் பயம், அவனுக்கு பயத்தினாலே அப்படி செய்து தப்பித்து விட்டான். அவன் பெலிச தேசத்துக்கு போகலாமா? பெலிச தேசத்துக்கு போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் அவங்க வந்து கானான் தேசத்தை விட்டு அவங்க போனாங்களோ அப்பொழுது அவங்க பேக்ஸ்லைடிங் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க வந்து அந்த தேசத்துக்குள்ளே இருந்தால் தான் பாதுகாப்பு. அந்த தேசத்தை விட்டு தாண்டி போயிட்டா அவங்க பேக்ஸ்லைடிங் ஆகிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆபிரகாம் வந்து எகிப்துக்கு போகும் பொழுதும் கேராருக்கு போகும் பொழுதும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் கானான் தேசத்துக்குள்ள இருக்கல. அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்குரமாய் பாவம் செய்யும் பொழுது அவங்களை அந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் துரத்தி போட்டார். இப்பொழுது தாவீது வந்து பயத்தினால சவுலுக்கு பயந்து அவன் பெலிச தேசத்துக்கு போகும் பொழுது அவனுக்கு என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னு பாருங்க. உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டது. பிட்வீன் தி அனாயிண்டிங் அண்ட் கமிங் ஆன் தி த்ரோன், சாமியல் திகதேசி 1 Samuel 16 அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அனாயிட்டிங்ல இருந்து அவன் சிங்காசனத்துக்கு வரும் வரைக்கும் அந்த வருஷத்துல அவனை வந்து ஆண்டவர் புடமிடுகிறார், அவனை சுத்திகரிக்கிறார். அவன் இதயத்தில் இருக்கிறத அவனே அறியும்படி அவனுக்கு செய்கிறார். அவனுடைய ஃபூலிஷ்னஸ் வந்து ஆண்டவர் அப்புறப்படுத்தி அவனுடைய கேரக்டரை மோல்டு பண்ணுகிறார். இப்பொழுது பெலிச தேசத்துக்கு போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க, இவன் யாரு, இவன் அல்லவோ நம்ம, இவனை குறித்தல்லவோ அந்த இஸ்திரிகள் பாட்டு பாடினார்கள். தப்பித்துக் கொள்வதற்காக பித்தம் கொண்டவன் போல் அவன் வந்து ஆக்ட் பண்ணினான், நடித்தான். இத கத்தர் அவனை வந்து காப்பாற்றினார் என்று பார்க்கும். அதன் பின்பு என்ன, பல வருஷங்கள் ஆகிவிட்டது. அவன் வந்து காடுகளிலேயும் மலைகளிலேயும் அவன் சுற்றி தெரிகிறான். அவன் கூட 600 பேர் வந்து சேர்ந்துகிட்டாங்க. அதுலாம் என்ற கெபியிலே வருகிறான். 22:1 வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் கூட 600 பேர் வந்து சேர்கிறாங்க. அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. தாவீதுக்கு வந்து 25 அபிகாயில விவாகம் செய்கிறான். 2 ஆண்டவர் வந்து சவுலை வந்து தாவீது கையில ஒப்பு கொடுக்கிறார். 24:26 ஒப்பு கொடுக்கிறார். 2 கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கை போடலாகாது என்று சொல்லி அவனை வந்து கொலை செய்யவில்லை, அவனை வந்து உயிரோடு விட்டு விட்டான். கத்தர் வந்து அவனுக்கு அவிதமான நல்ல இதயத்தை கொடுத்திருந்தார். கிரைஸ்ட் ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருந்தது, பழி வாங்கவில்லை. கத்தரே என்னை என்னைக்கு சிங்காசனத்துக்கு கொண்டு வரோ அன்னைக்கு கொண்டு வரட்டும், நானா இந்த மாதிரி மனுஷிக முயற்சியின்படி நான் சிங்காசனத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்தார். அந்த டெஸ்ட்ல அவன் ஜெயிச்சிட்டான். சவுல் மேல கை போடவில்லை. அதன் நின்று இப்ப 27 ஆகிச விட்டு ஒரு முறை போயிட்டு ஆகிசத பைத்தியக்காரனா நடிச்சு தப்பிச்சவன் இப்ப உள்ளதை சொல்லிக்கிட்டே ஒத்துக்கிட்டான். ஆகிச போய் சொல்றான், பேல காத்தூர் ராஜாவாகிய பெலிசருடைய ராஜாட்ட போயிட்டு இந்த சவுல் என்னை துரத்துறான், ஜனங்களும் என்னை வெறுத்துட்டாங்க, சவுலு வெறுத்துட்டாங்க, நான் இனிமேட்டு இஸ்ரேல் தேசத்துக்குள்ள நான் போக போறது இல்லை, நான் உம்ம கூட இருக்கிறேன், உமக்கு ஆதரவாகவே இருக்கிறேன். அந்த ஜனங்களை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இஸ்ரேல் ஜனங்களை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், சவுலை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இனிமே அந்த தேசத்துக்குள்ள போறதில்ல, உம்ம கூட வந்து இருக்கிறேன், உமக்கு ஆதரவா இருக்கிறேன், உமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க போய் சேர்ந்துட்டான். ஆகிஸ் இப்பொழுது ஏத்துக்கிட்டான். ஒரு நாள்ல பைத்தியக்காரன் நடிச்சு வந்தவன் இப்ப மறுபடியும் ஆகிஸ்ட போறான், ஆகிஸ் ஏத்துக்கிட்டான். பைபிள் நீங்க நல்லா படிச்சா உங்களுக்கு தெரியும்.
27 தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இதயத்தில் யோசித்தான்.
சவுல் ரொம்ப துரத்துறான். இந்த சீப்பு ஊரார் வரை காட்டி கொடுத்துருந்தாங்க, தாவீது இங்க இருக்கான் அங்க இருக்கான்னு சொல்லி அவங்க யூதாஸ் காரியத்து போல காட்டி கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க. ஜனங்களும் அடிக்கடி காட்டி கொடுத்துருந்தாங்க, நம்ம எங்க மறைஞ்சிருந்தாலும் எங்க மறைஞ்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னோன்னு சவுல் நம்மளை பின்தொடர்ந்து வர்றான். அவன் பவர்ல இருக்கிறான், அவனுக்கு மிலிட்ரி இருக்கிறது, அதிகாரத்தில் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம்ல. அதே போல அவன் அதிகாரத்தில் இருப்பனால சவுல் வந்து இதை தாவீதை பின்தொடர்ந்து வரும் பொழுது இனிமேட்டு இஸ்ரவேல் தேசத்துல நம்ம குடியிருந்தா சவுல் என்றைக்காயும் ஒரு நாளில நம்மை கொன்று போடுவான், அதனால நாடு விட்டு வேற நாட்டுக்கு போனா தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு பெலிசருடைய தேசத்துக்கு போகிறான். எந்த ஆகிஸ்னால அவன் துரத்தப்பட்டானோ அதே ஆகிஸ் போய் உள்ளதை ஒத்துக்கொண்டு நான் இனிமேல் சவுல் கூட இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர போறதில்லை, நான் வந்து உம கூட இருக்கிறேன்னு அவன் கேட்கும் பொழுது அவன் சேர்த்துக்கிட்டான். அந்த ஆகிஸ் அவனை ஏற்றுக்கொண்டான். இதை தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட 2 இருக்கிறார்கள், பிள்ளைகளோடு கூட அவனோடு இருந்த 600 பேரும் சேர்ந்து ஆகிஸ் பக்கமாக சேர்ந்து விட்டார்கள். இத எதிரி பக்கமா சேர்ந்துகிட்டான். பெலிசர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதிகள், அதனால பெலிசர்கிட்ட போய் சேர்ந்துட்டா அப்பொழுது தாவீது நம்மை தொடரமா, அங்க சவுல் நம்மளை பின்தொடர்ந்து வரமாட்டான். பெலிசர் தேசத்துக்கு போயிட்டாச்சுன்னா அவன் நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி தன் இதயத்திலே யோசனை பண்ணினான், அவன் இதயத்தில அப்படி யோசனை பண்ணினான். சவுல் அதை கேள்விப்படுகிறான், இவன் போயிட்டு ஆகிஸ்ட சேர்ந்துட்டான், பெலிசர் தேசத்துக்கு போயிட்டா நம்ம துரத்துறதை நிறுத்திட்டான். 4 வாசிக்கலாம்.
தாவீது காட்டுக்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை.
தாவீது காட்டுக்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. ஏன்னா இவன் இன்னும் அடுத்த கண்ட்ரிக்கு போயிட்டான், அடுத்த ராஜாவுடைய ஆளுகையின் கீழே போயிட்டான். ஆகிஸ் ராஜாவை நம்மளால எதிர்க்க முடியாது. பெலிசர்களை வந்து சவுலால எதுக்க முடியாது. அதனால அவன் அந்த கண்ட்ரி போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை தேடுறத நிறுத்திட்டான். இப்பொழுது தாவீதுக்கு என்ன நல்லா வந்து நமக்கு இப்ப சமாதானம் கிடைக்கும், நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், சவுல் நம்மளை எப்பொழுதும் பின்தொடர்ந்து வர்றானே, நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டான். இது வந்து அவன் இருதயத்திலே யோசித்தான் என்று சொல்லப்படுது. ஹியூமன் ரீசனிங், அது ரைட்டா? அவன் யோசித்தது ரைட்டா? அவன் செய்த காரியம் சரியா? சரியில்லை. அவன் பெலிச தேசத்துக்கு போகக்கூடாது. எதுக்காக போனான்? சவுலுக்கு பயந்து போய் அங்க போனான். அங்க பாதுகாப்பா இருக்கலாம், அங்க நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி அவன் அங்கே போகும் பொழுது ஃபியர் ஆஃப் சவுல், இத சவுலை பற்றிதான ஒரு பயத்தினாலே போனான். ஒரு அனாயிண்டட் மேன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், கோலியாத்தை ஜெயித்தவன், சிங்கத்தை வந்து தாடை பிடிச்சு கிழிச்சவன், இதோ கரடியை வந்து ஜெயித்து ஆட்ட தப்பித்தவன், இவ்வளவு அனாயிண்டட் மேன். அவன் வந்து வரப்போகிற ஒரு ராஜா, அவன் ஏன் வந்து இந்த சவுலுக்கு ஏன் பயப்படணும்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? ரோமர் 8:31 வாசிக்கிறோம், இதோ நம்ம வந்து என்ன சொன்னால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அந்த தைரியம் அவனுக்கு ஏன் இல்லை? பெலிசர் தேசத்துக்கு, விரோதிகள் தேசத்துக்கு போகலாமா? அஞ்ஞானிகளோடு சேரலாமா? ஐடல் வர்ஷிப் பீப்பிளோடு கூட, விருத்தசேனம் இல்லாத அந்த பெலிசரோடு கூட சேரலாமா? அங்க போய் தஞ்சம் அடையலாமா? மனுஷனுடைய உதவியை கேட்டு அங்க போய் தஞ்சம் அடையலாமா என்று அவன் வந்து நினைக்கவில்லை. தன்னுடைய இதயத்திலே அவன் அவிதமாக யோசித்து போனான். அவனோடு இருந்த 600 பேரும் அங்கே போனார்கள். அவன் போய் என்ன சென்றால் அவன் அங்க போய் தஞ்சம் அடைந்து அவன் என்ன சொல்லுகிறான், 5 வாசிக்கலாம்.
தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும், உம்முடைய அடியான் உம்மோடு கூட ராஜராணி பட்டத்தில் வாசமா இருப்பான்.
உமது கண்களில் எனக்கு தயை கிடைக்கணும் சொல்றான். எதிரி ராஜாட்ட போயிட்டு உமது கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் நான் ராஜதானி பட்டணத்துல, இந்த சிட்டியில இருக்காண்டா, எனக்கு ஒரு வில்லேஜ் கொடு, நான் உம கூட சிட்டியில இருந்தா அது நல்லா இருக்காது, எனக்கு வந்து ஒரு ஒதுக்குப்புறமா ஏதாவது ஒரு வில்லேஜ் தந்தீர்னா அங்க போயிட்டு நானும் இந்த ஜனங்கள் 600 பேரும் அங்க நாங்க இருந்து நாங்க அங்க எங்களுடைய காரியங்களை நாங்க பார்த்துக்கொள்வோம், உமக்கு உதவியா இருப்போம்னு சொல்றோம். பாருங்க, அவங்கிட்ட போய் உமது கண்கள், மனுஷங்கிட்ட போய் கெஞ்சிறது, அவங்ககிட்ட போய் உதவிக்காக கெஞ்சிறது, உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் உதவி செய்யணும். பாருங்க, ஒரு தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினா. A man begins to get away from the presence of God. ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவ சமூகத்தை விட்டு போனான். காயின் பாவம் செய்த பொழுது தேவ சமூகத்தை விட்டு போனான். யோனா பாவம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான் பார்க்கணும். அதே மாதிரி இவன் தேவ சமூகத்தை விலகி ஓடி அந்த காத்து ஊரா, அந்த காத்து ராஜாவாகிய அந்த ஆகீசனத்தை பத்தி, உமது கண்கள்ல எனக்கு தய கிடைச்சா எனக்கு ஒரு இடத்த தாரும், உம்முடைய தேசத்துல ஒரு இடத்த தந்தியர்னா அங்க நானும் என்னுடைய ஜனங்களும் குடியிருந்து உமக்கு அப்பப்போ நாங்க உதவி செய்வோம் அப்படின்னு சொல்றோம். நீ யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அதனால அவனுக்கு ஒரு உண்மையான சமாதானம் வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும் என்பதற்காக அவன் ஆகீசனத்துல தஞ்சமடைந்து அவனுடைய உதவியை எதிர்பார்த்தான். அவனும் சிக்லாக் என்ற இடத்தை அவனுக்கு கொடுத்து விட்டான். வாசிக்கலாம்,
அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்கள்.
இதோ சிக்லாகை அங்கே கொடுத்தான். சிக்லாக் என்றான ஒரு இடத்தை, நீ அங்க போய் குடியிருந்துக்க அப்படின்னு அவன் தேசத்துல ஒரு இடத்த அவனுக்குன்னு ஒதுக்கிட்டான். எவ்வளவு நாள் அங்க இருந்தான்? 7 வாசிக்கலாம்,
தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும்
குடியிருந்தான். இதோ 1 வருஷமும் 4 மாசமும் அவன் இருந்தான். 1 வருஷம் 4 மாசம் பேக்ஸ்லைடிங், இந்த மனுஷன் பேக் சைடு ஆகிட்டான், தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் எதிரிகளுடைய பாளையத்தில் சேர்ந்துட்டான், ஆகீஸ் ராஜாவோடு சேர்ந்து விட்டான். பாருங்க, ரியல் பீஸ் வேணும்னு போனான், ரியல் பீஸ் கிடைச்சதா? உண்மையான சமாதானம் கிடைத்ததா? இல்லை. நமக்கு வந்து இயேசுவின் ரத்தத்தினால தான் சமாதானம் உண்டு. ஆமென். ரியல் பீஸ் இஸ் த்ரூ த பிளட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தான் நமக்கு சமாதானம் உண்டே ஒழிய, மற்றபடி தாவீது வந்து ஆகீஸ் ராஜாவனத்துல போனனால சமாதானம் உண்டா? இல்ல. கொஞ்ச நாளைக்கு அவன் சரியா இருந்துச்சு, ஆனா அந்த நாளும் ஒரு போராட்டமான ஒரு நாள் தான். சிக்லாகில குடியிருந்து அவன் போய் சில பட்டணங்களை கொள்ளையடிக்கிறான். பல கொட்டலை அடிச்சு வரும் பொழுது ஆகிஸ் கேட்கிறான், இன்னைக்கு எங்க போய் கொள்ளையடிச்சீங்க, ரெய்ட் போனீங்க, எங்க ரெய்ட் போனீங்க, இதே மாதிரி அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்லுவான். இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போய் நாங்கள் கொள்ளையடிச்சோன்னு பொய் சொல்றான். அதனால பொய் பேசுகிறான். பின்னால வசந்த வாசிக்கும் பொழுது அவன் பொய் பேசுகிறான், பொய் சொல்ல வேண்டியதாக வந்தது. அப்பொழுது ஆகிஸ் நினைக்கான், உண்மையிலே நீ இஸ்ரேல் ஜனங்களை வெறுத்து விட்டான், இந்த வந்து விசுவாசியில விட அவிசுவாசியே பெற்று, இந்த விசுவாசியும் வேண்டாம், இந்த சர்ச்சையும் வேண்டாம், நான் அவிசுவாசியிட சேர்ந்துக்கிட்டுறேன், இவங்களை விட அவங்களே பெற்று. சில நேரத்தில் சில ஆட்கள் அப்படி பேசுவாங்க, அதே மாதிரி தான் இவனும். அதனால அவன் என்ன நினைக்கிறான், முற்றிலுமாக இஸ்ரேல் ஜனங்களை வெறுத்து விட்டான், இனிமேல் அவன் நம்ம பக்கத்துலாம் இருக்கான்னு சொல்லி அந்த ஆகிஸுக்கு இவன் மேல ரொம்ப நம்பிக்கை வந்து, ஆனா இவன் பொய் சொல்றான். அந்த ஒரு பட்டணத்தை கொள்ளையடித்து அதில் இருக்கிற பெரியோர் சிறியோர் எல்லாரையுமே கொலை பண்ணிடுவான், ஏன்னா யாராவது நீஸ் கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக. நீ எங்க போய் கொள்ளையடிச்சனா, இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளையடிச்சான். அவன் இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளையடிக்கல, அவன் அவன் தேசத்து மக்களை தான் கொள்ளையடிச்சிருக்கிறான். ஆனா இப்படி பொய் சொல்ல வேண்டியதாக வந்தது. அவன் ஒரு பொய்யனாக மாறினான், ஆக்டிங் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கு மாதிரி என்ன சென்றால் அவனுக்கு எங்க போராட்டங்களும் சோதனைகளும் பிறகு வந்தது. அல்ல, அந்நிய தேசத்திலே நமக்கு சமாதானம் உண்டா? கிடையாது. வார்த்தையை விட்டு நம்ம போய் நமக்கு சமாதானம் இருக்குமா? இருக்காது. அவங்க நெஞ்சில வச்சு பார்த்தாங்கன்னா சமாதானம் கிடையாது. பின்வாங்கி போன ஆத்மாக்களுக்கு சமாதானம் கிடையாது. ஒரு நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல நிக்கணும். பாஸ்டர் தான் அவங்கள நியாயம் தீர்ப்பார். அதனால பசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. பின் வாங்கி போனா அவனுக்கு சமாதானம் உண்டா, உண்மையான சந்தோஷம் உண்டா? கிடையாது. வார்த்தையில தான் சந்தோஷம் உண்டு, ரத்தத்தின் கீழ் தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமே. அதனால அவன் வந்து கத்தரை விட்டு அவன் பின்வாங்கி போய் அவன் வந்து இத குறித்த காலத்திலே ஆண்டவர் அவனை ராஜாவாக கொண்டு வருவார். காலதாமதம் ஆகிவிட்டது, 20 இயர்ஸ் ஆகிவிட்டது, சுமார் 20 இயர்ஸ் ஆகிவிட்டது. இத ஆனாலும் கத்தர் அவனை ராஜாவாக மாற்றலையே. இதனால அவன் இப்படி அதன் இதயத்தில் யோசித்து அவன் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போனது பெரிய மிஸ்டேக், பெரிய தவறு. பின்வாங்கி போனது, அபிசுவாசிகளோடு சேர்ந்தது, கிறிஸ்தவ ஐக்கியத்தை விட்டது, சபையை விட்டது, தேவனை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு அவன் அங்க போகும் பொழுது அவனுக்கு பாதுகாப்பில்லை. அவன் பொய் சொல்லி அவன் ஏமாற்றி ஜீவிக்க வேண்டியதாக வந்தது. ரியல் பீஸ் அவனுக்கு இல்லை, உண்மையான சமாதானம் அவனுக்கு இல்லை. கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமா? நிறைவேறாதா? நிறைவேறும். எத்தனை விசுவாசம்? ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காமிச்சார்னா, அது உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த வசனத்தை காமிச்சார்னா அது நிறைவேறாம போகாது, கண்டிப்பா நிறைவேறும். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினால் எப்படினாலும் அவன் ராஜாவாக வருவான். அவன் பெலிஸ்த தேசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனை வந்து ஆண்டவர் சாகவும் விடமாட்டார், அவனை பாதுகாக்கவும் செய்வார். அப்படி இருக்க சொல்ல அவன் பயந்து போய் என் பெலிச தேசத்துக்கு போகணும். அவன் தான் ஒரு நாளில ராஜாவாக மாற போறானே. ரொம்ப நாள் ஆனதுனால அவனுக்கு இப்படியாப்பட்ட இதயத்துல யோசனை தோன்றிடுது. கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னா அது நிறைவேறாம போகாது. ஒருவேளை அது காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக அது நிறைவேறும். ஆபக்குக்கு 2:3 வாசிக்கலாம். ஆபக்குக்கு 2:3
குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது
குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் டேவிட்டை கிங்கா கொண்டு வரணும்னா கண்டிப்பா கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி அனாயிட் பண்ணியிருக்கிறார், இதை கண்டிப்பா அவனை கொண்டு வருவார். அவன் ஏன் பயந்து அவன் காத்து ஊருக்கு போகணும்? அந்த பெலிச தேசத்துக்கு ஏன் போகணும்? கத்தர் அவனை சவுலின் கையிலிருந்து பாதுகாக்க முடியாதா? அவனுக்கே அந்த அவிசுவாசம், அவனுக்கே அந்த சுய புத்தி. அவன் சுய புத்தியில் அவன் போனது வந்து கத்துடைய பார்வையில் அது தவறாக இருந்தது. அவனை எதுக்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார்? அவன் மோல்ட் ஆக வேண்டும், அவன் கேரக்டர் வந்து ஃபிட் ஆகணும், அப்பந்தான் அவனுக்கு சிங்காசனத்துக்கு வரணும். அவன் சுதந்திரவாளியாக மாறணும், சிங்காசனத்துக்கு வர வேண்டும் என்றால் அவனை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். இப்பொழுது சிச்சையின் காலம், இப்பொழுது அவனுக்கு ட்ரையல் பீரியட், இப்பொழுது அவனுக்கு ட்ரைனிங் பீரியட். கர்த்தர் அவனை ட்ரைனிங் பண்ணுகிறார் என்பதை அவன் அறியவில்லை. அவன் வந்து ரொம்ப சோர்வடைந்து அந்த பெலிசருடைய நாட்டுக்கு போய்விட்டான். அது தாமதித்தாலும் கண்டிப்பாக வரும். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா தாமதித்தாலும் அது வரும். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு தான் நான் இந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறேன். எந்த ஒரு காரியத்துக்காக நான் வந்து ஊக்கமாக ஜெபித்தேன் என்றால், பாரத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பிப்பார். அந்த வசனத்தின் மேல நான் விசுவாசம் வைத்துக் கொள்வேன். அது தாமதித்தாலும் கண்டிப்பாக அப்படி ஃபெய்த் இல்லாம இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஆவிக்குரிய ஊழியத்தை செய்ய முடியாது. பொதுவா ஊழியத்தை செய்யலாம், ஆனா ஆவிக்குரிய ஊழியத்தை செய்ய முடியாது. நம்ம பொதுவான ஊழியத்தை செய்யல, எல்லாரும் நடத்துற மாதிரி சபையை நடத்தல. நம்ம ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யறோம். இது கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம், அந்த விஷன் மேல நம் நம்பிக்கை இருக்கும் பொழுது கண்டிப்பா அது ஃபெயிலியரே ஆகாது, நிச்சயமா நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒருவேளை அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை, ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமே. அவன் வந்து கேரக்டர் ஃபிட் ஆக வேண்டும், அப்பொழுதுதான் அவன் ரூல் பண்ண முடியும். அவன் மோல்டு ஆக வேண்டும், அப்பொழுதுதான் அவன் ரூல் பண்ண முடியும். கத்தர் அப்படி ஒரு பிளானோடு அவனை டெஸ்ட் பண்ணும் பொழுது அவன் அந்த டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிட்டான். ஃபெயிலியர் ஆகி என்ன செய்யறான்? பெலிச தேசத்துக்கு போனான். சவுல வந்து கொலை செய்யக்கூடாது, கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போட, அது நல்ல காரியம், அதுல ஜெயிச்சிட்டான். ஆனா இப்ப அவனுக்கு சவுலுக்கு பயந்து பெலிச தேசத்துக்கு போனது எவ்வளவு பெரிய மிஸ்டேக். இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 27 பெலிச தேசத்துல இருக்கிறான், சிக்லாக்ல இருக்கிறான். அவன் ஒரு கிராமத்தையே அவனுக்கு கொடுத்துட்டான். சிக்லாக்ல இருந்து அங்கங்க கொள்ளை அடிச்சு கொண்டு இப்படியே அவன் ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆகிசிட்ட பொய் பேசி பொய் பேசி சமாளிச்சுக்கிட்டு அவன் ஜீவிச்சுட்டு இருக்கிறான். இந்த மாதிரி வாழ்க்கை தேவையா நமக்கு? பொய் பேசி வாழணுமா? மற்றவனுக்கு பயந்து பயந்து வாழணுமா? ஏன் நடிச்சுக்கிட்டு வாழணும்? நம்ம ஓபன் ஹார்ட்டா ஜீவிக்கலாம். அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. மாயையான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கத்தரை விட்டு பின்வாங்கி போற ஆத்மாக்கள் அப்படிதான் ஜீவிக்க. வாழ்க்கையில உண்மை இல்லை, சின்சியாரிட்டி இல்லை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? இந்த மாதிரி வாழ்க்கை வாழணுமா? அவசியமே இல்லை. என்ன கஷ்டம் வந்தாலும் வார்த்தைக்காக நிக்கிற ஜீவியம் தான் நமக்கு தேவை. ஒரு பைசா இல்லாட்டா கூட நம்ம அப்படி பொய் பேசி ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்கு அந்த வைராக்கியம் வரல. அந்த வைராக்கியம் இல்லாதபடி அங்க போய் அவன் ஜீவிக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது? 27 அவன் ஆகிசிட்டே இருக்கிறான். 28 என்ன நடக்கிறது? பெலிசர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். பெலிசர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகும் பொழுது அங்க பெலிசர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். 29 என்ன வாசிக்கிறோம்? அங்க யுத்தம் நடக்கிறது. இவன் வந்து என்னஜென்றால் சவுல் வந்து அஞ்சனக்காரிகிட்ட போயிட்டான். யுத்தத்துல ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அவன் அஞ்சனக்காரிகிட்ட போய் வந்து அவன் விசாரிக்க போய்விட்டான். அங்க 29 யுத்தம் நடக்கிறது. யுத்தத்திலே சவுல் மாண்டு போகிறான். இவன் வந்து சிக்கிலாக்குக்கு வரான். 30 சிக்கிலாக்குக்கு வர்றான். 30 சிக்கிலாக்கு வரும்பொழுது சிக்கிலாக்கு சுட்டரிக்கப்பட்டிருக்கு. அதன் பின்பு அவன் தவறை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வருகிறார். இதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய தீமை. அதுதான் பைபிள்ல அப்படிதான் எழுதியிருக்கு. 28:1 வாசிக்கலாம்.
அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவா
என்றார். இப்ப வந்து இப்பொழுது ஆகீஸ்ல இருக்கிறான். அடுத்து வந்து யுத்தத்துக்கு போறாங்க. 1 வருஷம் 4 மாசம் ஆயிடுச்சு. அதன் பின்பு பெலிஸ்தர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மேல யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த ராஜா என்ன சொல்றான்? ஆகி சொல்றான், நீ கூட என் கூட எங்க கூட யுத்தத்துக்கு வரணும், நான் கண்டிப்பா வருவேன். அப்படி சொல்லும் பொழுது நீ வந்து எனக்கு மெய்க்காவலனா இருப்பாய், பர்சனல் பாடி கார்டா உன்னை மாத்திருவேன். பாருங்க, அந்த பெலிஸ்தர் ராஜாவுக்கு அசிஸ்டன்ட் ஆக பர்சனல் பாடி கார்டாக உன்னை மாத்துவேன் அப்படிங்கிறான். எனக்கு மெய்க்காவலனா இருப்பாய். 2 வாசிக்கலாம்.
தாவீது ஆகீசை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதே நீ நிச்சயமா அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான்.
நான் பாடி கார்டா மாத்துறேன், நீ என் கூட யுத்தத்துக்கு வா, வரியா? வர்றேன். எது இஸ்ரவேல் ஜனங்களோடு இவன் யுத்தத்துக்கு போறான், யுத்தத்துக்கு வாரேன்னு சொல்றான். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட யுத்தத்துக்கு போறதுக்கு எதிரியோடு சேர்ந்து கொண்டான். எந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறி இருக்கு பாருங்க. நான் வருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எனக்கு நெய்க்காவலனா இருப்பாய் என்று சொல்லுகிறான். அப்பொழுது சில பிரபுக்கள் என்ன சொல்றாங்க, இவன் வந்து நம்ம கூட வரக்கூடாது, இவன் நம்ம கூட வந்தா இவன் வந்து என்ன ஸ்திரீகள் என்ன பாட்டு பாடுனாங்க, சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10,000, இவன் நமக்கு இடையூறா மாறிடுவான், நமக்கு ஒருவேளை அகைன்ஸ்டா மாறிடுவான், இவனை சேர்க்க கூடாது. ஆனா ஆகிஸ் வந்து அவன் மேல நம்புறான், அவன் வந்த நாள்ல இருந்து அவன்கிட்ட எந்த தவறும் இல்லை, அவனை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போகணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண, தன் சொந்த ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு எதிரியோடு சேர்ந்து போறான் பாருங்க. எவ்வளவு சாத்தான் இந்த மாதிரி வேண்ட பண்ணிருக்கான், தாவீதை எப்படி மாத்திருக்கான் பாருங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அங்கே ஒரு கிருபையாண்டர் கட்டளையிட்டார், இவன் ஒரு காம்ப்ரமைசிங் எதிரிகளோடு காம்ப்ரமைசிங் நம்மகிட்ட பார்த்து ஆமா ஆமாங்கிறது, விரோதிகிட்ட போய் அங்கிட்டே ஆமா ஆமாங்கிறது, இதுதான் காம்ப்ரமைஸ். இவன் ஒரு காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் வந்தது. 28 அதிகாரத்தில் இதான் என்ன, இங்க யுத்தத்துக்கு அங்க பேசுகிறார்கள், அங்க சவுல் வந்து அஞ்சனம் பார்க்கணும் போகும்பொழுது கர்த்தர் என்ன கைவிட்டு விட்டார், இதோ ஆண்டவர் என்ற சொப்பனத்தின் மூலமா பேசல, திகதர்சி மூலமா பேசல, ஊரின் துன்மை மூலமா பேசல, சூரியக்காரியை எழுப்பி அவகிட்ட கேட்கும் பொழுது சாமுவேல் திகதர்சி அங்க வருகிறார், நீ நாளைக்கு நீனும் உன் குமாரும் என் கூட இருப்பீங்க, யுத்தத்துல நீ தோல்வி அடைவாய் பாருங்க. அவன் பேக்ஸ்லைடிங் ஆயிட்டான், இவனும் பேக்ஸ்லைடிங் ஆயிட்டான். அந்த சீசன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு சீசன், இது வாழ்க்கையில ஒரு பேட் சீசன். தாவீது சவுல் பின்வாங்கி போய் சூனியக்காரிகிட்ட போயிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிய, செத்து போன சாமுவேல் தீர்க்கதரிசிய கொண்டு வரணும்னு கேட்கும் பொழுது அவன் அவ்வளவு சூனியக்காரிகிட்ட போனனால ரொம்ப பெரிய பாவம், இவன் வந்து பெலிசர்கிட்ட போய் சேர்ந்தது ரொம்ப பெரிய பாவம். இந்த மாதிரி இஸ்ரேல் தேசம் அவிதமா இருக்கு, அந்த சபையினுடைய கண்டிஷன் அவிதமா இருக்கு, எல்லாம் பேக்ஸ்லைடிங். சவுல் வந்து அவன் ராஜா, தாவீது வந்து ஒரு பெரிய அவனுக்கு வரப்போகிற ராஜா, இந்த ரெண்டு பேர் சூழலே அப்படி இருக்கிறது. யுத்தம் வந்து 29 அதிகாரத்தில் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஒரு பெரிதான கிருபை, ஸோ காட்ஸ் கிரேஸ், அவன் ஆண்டவர் சிச்சிக்கிறார், அதே சமயத்தில் அவனுக்கு கிரேஸும் கொடுக்கிறார். ஏனென்றால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமே, அந்த காட் சாவரின் கிரேஸ் என்ன செய்யறது என்றால், அந்த பெலிச பிரபுக்கள் மேல அவங்களுக்குள்ள ஒரு இது வந்து இவனை சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீ வந்து இவனை வந்து யுத்தத்துல சேர்க்க கூடாது, இவனை தான் குறிச்சுதானே அந்த பாட்டு பாடுனாங்க. பாட்டு பாருங்க, எல்லாரும் ஞாபகத்திலயும் இந்த பாட்டு இருக்கு, மனசுல பதிஞ்சு போச்சு. தொடர்ந்து வாசிக்கலாம்.
அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும், யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவா இல்லாதபடிக்கு இவன் நம்மோடு யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை, இவன் எதினால் தன் ஆண்டவனோட ஒப்புரமாவான், இந்த மனுஷனுடைய தலையினால் அல்லவா, சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீது
குறித்து. அந்த பாட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஹார்ட்லயும் இருக்குது, பெலிஸ்தருடைய ஹார்ட்லயும் இருக்குது. இவனை குறிச்சு எல்லாம் பாட்டு பாடாங்க. அந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாம்.
சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்தல்லவோ ஆடி பாடி,
இவனை குறிச்சு எல்லாம் அப்படி பாட்டு பாடினாங்க, இவனை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு எப்படி யுத்தத்துக்கு போறது. அந்த பாருங்க, அந்த பாட்டு தான் அவங்களோட மனசுல இருக்கு. பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, பாட்டு மூலமா ஆண்டவர் நம்ம பேசுவார் நம்ம கூட. அல்லேலூயா. அந்த பாட்டு நம்ம சோதனை நேரத்துல அந்த பாட்டு நமக்கு வரும், அந்த பாட்டு வந்து நம்மளை தேத்தும். அதே போல அந்த பாடல் அவங்க ஞாபகத்துல இருக்குது. யாரு பெலிசரல் சொல்றாங்க, இவனை குறிச்சு எல்லாம் பாடு, இவனை எப்படி நீங்க யுத்தத்துக்கு செல்லும். அதனால ஆகிஸ் என்ன சொல்றான், மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த பிறப்புகள் வந்து உன்னை ஏத்துக்கிடல, அதனால நீ வந்து வீட்டை பார்த்து பெயரு அப்படின்னு சொல்றான். 6-7 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆகிஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமா இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை, ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியம்.
நான் எந்த தப்பையும் பார்க்கல, நீ எனக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிற, ஆனா வந்து பிரபுக்கள் பார்வையில நீ வந்து சரியில்லை. ஜனங்களுக்கு இதோ விரோதமா சபை விட்டு பின்வாங்கி போயிட்டு சபைக்கு விரோதமா சண்டைக்கு வந்தா, இந்த ஆத்மாக்கு ஞானசானம் கொடுத்தோம், ஒரு நாள்ல சர்ச்சைக்கு வந்து ராபோஜ் நடிச்சு, இன்னைக்கு நமக்கு விரோதமா சண்டைக்கு வருதா, ஊர்ல ஆளுகளை தட்டிக்கிட்டுல சண்டைக்கு வருது. அதை மாதிரி செய்ய விடல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய கிருபை என்ன வந்தால் அந்த பிரபுக்கள் மேல ஒரு ஆவி வந்து அவனை வந்து யுத்தத்துக்கு சேர்க்கான்டான், அவன் நமக்கு இடையூறா இருப்பான், அவனை அனுப்பிடுன்னு சொல்ல முடியாது. ஆகி சேர்த்துக்கிட்டான் பிரபுக்கள் சேர்க்கல. இவனை எதுக்கு நீ கூட்டிட்டு வரீங்க? இவனை கொண்டு யுத்தத்துக்கு வந்தா என்ன? இவன் தன் சொந்த ஜனங்கள் மேல இவன் யுத்தம் செய்வானா? இவனை குறிச்சு இப்படி பாட்டு பாடு நாங்களும் சொன்ன உடனே வீட்டுக்கு அனுப்பிட்டான். சிக்கிலாக்குக்கு போனதுக்கு 3 நாள் ஆச்சு. அவன் ஆகிசை விட்டு சிக்கிலாக்குக்கு போறதுக்கு 3 நாள் ஆயிட்டு. 3 நாள்ல என்ன நடந்தது? இங்க ஒரு பக்கத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, அங்க சிக்கிலாக்கு வந்து அக்கினிக்கு இரையாக்கு, அங்க கொள்ளையாடப்படுது. இந்த இதெல்லாம் அவனுக்கு தெரியாது, தாவீதுக்கு தெரியாது. ஆகீஸ் தன்னுடைய ஜனங்களை சேர்த்தி கொண்டு பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு சவுலோடு போகும் பொழுது அவன் அஞ்சனம் பார்க்கணும் போயிட்டு ராத்திரி அவன் தூங்கவே இல்லை. யுத்தத்துல ஜெயம் கிடைக்குமா? அஞ்சனம் பார்க்கிற இஸ்ரியை கொண்டு வந்து சாமியல் தீக்கு தேசம் வீரோடு எழுப்பி சாமியல் சொல்லிட்டா நாளைக்கு நீ வந்து செத்து போவா, உன்னுடைய குமாரர்கள் நீனும் என் கூட இருப்பீங்க. அதை கேட்ட உடனே பொத்துன்னு விழுந்துட்டான். அந்த அஞ்சனை பார்க்கிறவனுக்கு சாப்பாடை கொடுத்து அவனை அனுப்பி ராத்திரியே வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் சண்டைக்கு போகும் பொழுது ஏதோ அவனு குடும்பத்தார் எல்லாம் கில்போவா மலையிலே அவனும் அவனுடைய குமாரர்களும் வெட்டுண்டு விழுந்தார்கள். இது தாவீதுக்கு தெரியாது. தாவீது தன்னுடைய சொந்த ஊரா சொந்த பட்டணம் சிக்கிலாக்குக்கு வரும் பொழுது இங்கே யுத்தம் நடக்கிறது, யுத்தத்தில் அவனை சேர்க்கல. இதைத்தான் அந்த பெலிஸ்தர்களும் சவுலும் யுத்தம் பண்ணி தாவி அந்த சவுல் அவனுடைய 3 குமாரர்களும் அங்கே யுத்தத்திலே தோல்வி அடைந்து மடிந்தார்கள். இங்கே சிக்கிலாக்குக்கு 3வது நாள் சிக்கிலாக்குக்கு வரும் பொழுது என்ன நடந்தது? 30வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
தாவீதும் அவன் மனுஷரும் 3வது நாளிலே சிக்கிலாக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்கிலாக்கின் மேலும் விழுந்து சிக்கிலாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து
600 பேருடைய மனைவிமார்கள் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இப்பொழுது யாருமே இல்லை, எல்லாமே சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. நோ ஹோம், அவனுக்கு வீடு இல்லை, நோ ஒய்ஃப், நோ சில்ட்ரன், எல்லாம் ஒண்ணுமே இல்லை. மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, இத வீடு எல்லாமே அக்னினால சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? அவன் அது பாதுகாப்பான இடம் போனா கடைசியில அது வந்து சாம்பலா கிடக்கு, அக்னினால் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாய் கிடக்கிறது. தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான இடம் சொல்லி அங்க போனா இவன் மனைவியும் காணல பிள்ளைகளையும் காணல. 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த போது இதோ அக்கினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார் என்றும் கண்டார்கள்.
இது அங்க வரும் பொழுது அக்னினால சுட்டரிக்கப்பட்டிருக்கு. எந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குன்னு பாருங்க, அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சவுல் போய் அங்க வந்து பட்டயத்துல விழுந்து கிடக்கிறான், தோல்வி அடைஞ்சு கிடக்கிறான். இங்கே இவன் வந்து இங்கே பார்த்தா இவனுடைய பட்டணமானது சிக்லாக் வந்து சுட்டரிக்கப்பட்டு அவனுடைய மனைவிகளும் அவனுடைய குமாரர் குமார்த்திகள்லாம் சிறையாக கொண்டு போயிருக்கிறார்கள். இதை பார்த்த உடனே இவன் அழுகிறதுக்கு பலம் இல்லாம போக மட்டும் அழுதானா? 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீதும் அவனுடைய ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலம் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான்.
அழுகிறதுக்கு பலம் இல்லாமல் போகும் வரைக்கும் அழுது அழுது பலமே போயிச்சு. அவ்வளோ அழுகிறாங்க பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போய் அங்க பாதுகாப்பா இருக்கலாம், சவுல் நம்மளை வந்து அங்க டச் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் பொழுது கடைசியில 1 வருஷம் 4 மாசத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு? உடனே நடக்கல, 1 வருஷம் 4 மாசத்துக்கு பிறகு. இப்பொழுது சிக்கிலாக்கு வந்து சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய மனைவிகளுடைய குமாரர்கள் எல்லாம் அவள் வந்து சிறைகளாக கொண்டு போய் அமலேக்கியர்கள் வந்து அவள் மேல யுத்தம் செய்து கொண்டு போயிட்டாங்க. இவனுக்கு ஆகிஸ்கிட்ட பேசிக்கிட்டு சொல்ல இதெல்லாம் நடக்குது. 3 நாள் பிரயாணம் வர சொல்ல அங்க சவுல் வேற விழுந்து போயிட்டான். இங்க பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. அவனு சவுலும் பின்வாங்கி போயிட்டான், இவனும் கீழ்படியாம போயிட்டான். பிள்ளையின் நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கிறது, தண்டனையின் பிரம்பு அதை அகற்றும். ஆமே, இப்பொழுது ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். அவன் எனக்கு எங்கு பாதுகாப்பான இடம் நினைச்சானோ அது பாதுகாப்பு இல்லாத இடம், கலகம் நிறைந்த இடமாய் மாறிவிட்டது. அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போகிறாங்க. காட்ஸ் கிரேஸ் அங்க ஒரு பக்கத்துல இருக்கு. தாவீதுக்கு காட்ஸ் கிரேஸ் என்னன்னா வெளிசூருடைய பிரபுக்கள் இவன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லதா போச்சு. இப்பொழுது காட்ஸ் கிரேஸ் என்னன்னா சிறை கைதியா கொண்டு போன ஒருத்தரையும் அவன் கொல்லல, யாரையுமே அவன் கொன்று போடல, எல்லாரையும் அவன் உயிரோட வச்சிருக்கிறான். அது ஒரு காட்ஸ் கிரேஸ். ஹல்லேலூயா. அந்த வசந்த வாசிக்கலாம்.
தாவீது ரெண்டு மனைவிகளாக இஸ்ரேல் ஊரான அகிடோவாவும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியான அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள்.
ஒருவரையும் அவன் கொன்று போடாதபடி எல்லாரையும் வைத்திருந்தான் என்று பின்னால் இருக்க வாசிட்டோம். அவரால் பின்னால் ஒருவரையும் அவன் கொன்று போடவில்லை. இது ஒரு காட்ஸ் கிரேஸ். ஆமென்,
ஆமென்.
இரண்டாவதாக இன்னொரு காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு என்னன்னா, ஒருத்தரையும் அவன் வந்து எந்த விதத்திலும் மோசம் போக்கவில்லை. அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளை கொண்டு போகும் பொழுது அவங்கள ரேப் பண்ணியிருக்கலாம், அதுவும் எதுவும் நடக்காது. ஒண்ணுமே வந்து அந்த அமலேக்கர்கள் வந்து கொண்டு போனாங்களே ஒழிய கொல்லலை. ஒரு கொள்ளையடிக்கிற போனானா உன்னை வெட்டுவான், கொன்று போடுவான், கொல்லவும் செய்யலை. எல்லாரும் உயிரோட வச்சிருக்கிறான். இதை பெண்களை வந்து ரேப் பண்ணுவாங்க, மோசம் போக்குவாங்க, அதுவும் நடக்கலை. எல்லாம் ஆண்டவர் அது காட்ஸ் கிரேஸ். அது ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதுக்கு பாராட்டின கிரேஸ். அது அவனுக்கு சிச்சை தான் கொடுக்கப்பட்டது. அவனை வந்து ஆண்டவர் முற்றிலும் அவனுக்கு வந்து என்ன அவனை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கல, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வராம அவன் மேல ஆண்டவர் என்ன செஞ்சார், சிச்சையை அனுப்பினார். ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டாம் வசனம்,
அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல்,
ஒருவரையும் கொன்று போடாமல், சிறைப்பிடித்தானா கொன்று போட்டுருவான், ஒருத்தரையும் கொன்று போடல. இது காட்ஸ் கிரேஸ். இது ஒருவரையும் மோசம் போக்கவில்லை, அவனுடைய மனைவி பிள்ளைகளை அவன் மோசம் போக்கவில்லை. அதனால பொல்லாத அந்த அந்த அமிலேக்கியர்கள் எல்லாமே செய்வாங்க, அமிலேக்கியர்கள் பொல்லாதவங்க, ஆனா அதை அவங்க செய்யல. இது என்ன, தாவீது மேல உள்ள ஆண்டவருடைய கிரேஸ். அது ஹல்லேலூயா. அந்த சீக்கிலாக சுட்டரிக்கும் பொழுது இந்த நேரத்துல தாவீது வந்து என்ன செய்தான் என்றால், அவன் மேல எல்லாரும் கல்லறியணும்னு நினைச்சாங்களாம். இந்த தாவீது பேச்ச கேட்டுதானே நம்ம இங்க சீக்கிலாக்கு வந்தோம். இவனை பின்பற்றி தானே நம்ம மனைவி பிள்ளைகள்லாம் இல்லை, நம்ம சம்பாதித்த எல்லா உடமைகளையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களே. இந்த தாவீதால தானே நமக்கு பிரச்சனை, இந்த பாஸ்டரால தானே, இந்த பாஸ்டர் பேச்சை கேட்டு நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானம் தானே எடுத்தானே, இந்த பாஸ்டரால தானே நமக்கு இந்த பிரச்சனை. அப்படி மாறிப்போச்சு, அவங்களுடைய பேச்சு மாறிப்போச்சு. இந்த தாவீது கூட சேர்ந்ததுனால தானே நமக்கு இவ்வளோ பெரிய சோதனை. அதனால தாவீதை கல்லறியலாம். பாருங்க, இப்படி அவங்களுடைய அவங்களுடைய சொந்த மனுஷர்களே அவனுக்கு விரோதமாய் வந்து, காரணம் என்ன, மனைவி பிள்ளைகளை எல்லாம் இழந்து போயிட்டாங்க. பெரிய ட்ராஜடி. அதனால என்ன செய்யாங்க, தாவீது மேல அவங்களுக்கு கோபம் வந்து இந்த நேரத்தில் தாவீது என்ன செய்தான், தன் இதயத்தை தடப்படுத்தி கொண்டான். ஆமென்,
ஆமென்.
அழுதுகிட்டே இருந்தா சரிப்படாது. ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு பிளான்ல செஞ்சிருக்கிறாரு, நம்ம செஞ்சது தப்பு தான். பெலிசர் தேசத்துக்கு வரக்கூடாது, கத்தரை விட்டு பின்வாங்கி போக கூடாது. தேவ சமூகத்தை விட்டு நம்ம போயிட்டு நம்ம சுய புத்தியின்படி போனது அது தவறு தான். அதனால கர்த்தரிடத்துல மீட்பு இருக்கிறது, அவற்றில் இறக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே அவன் விழுந்து விட்டான். கர்த்தருக்குள் தன்னை திறப்படுத்தி கொண்டு அவன் என்ன செய்யணும், ஏபோத்தை கொண்டு வாங்கிறான். அடுத்த வசந்த வாசிக்கலாம்.
தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் எனும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதுடத்தில் கொண்டு வந்தான்.
இதோ தாவி ஏபோத்தை, இது வரைக்கும் ஏபோத்தை அங்கதான் இருக்கு, அபியத்தார் அவங்க கூட தான் இருக்கிறான். ஊரின் தும்மிம் என்ற கற்கள் இருக்கிறது, அது தேவனுக்கு சித்தமா அப்படின்னா பிரைட்லெஸ் வரும். தேவனுக்கு சித்தம்னா அந்த கல் வந்து ஜொலிக்கும். தேவனுக்கு சித்தம் இல்லைன்னா அது நோன்னா அது கல் வந்து ஜொலிக்காது. இப்படி தேவ சித்தத்தை அறிவதற்காக ஊரின் தும்மியும் அந்த ஏபோத்துல இருக்கிறது. அபியத்தார் ஆசாரியன் வந்து தாவீது கூட தான் இருக்கிறான், ஏபோத் அங்கதான் இருக்கிறது. அவன் வந்து பெலிச தேசத்துக்கு போகும்பொழுது அதை விசாரிக்கல, அந்த ஊரின் தும்மிங்கிட்ட விசாரிக்கவில்லை. அந்த ஆசாரியனை ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி தேவ சித்தத்தை அறியல, தன் இதயத்தில் உள்ள யோசனையின்படி போனான். அதே போல அந்த மனுஷர்கள் வந்து அவங்க இதயத்தில் யோசனையின்படி போவாங்க, பிற கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், அதன் பின்பு கத்தரை தேடுவாங்க. அதுதான் இப்பொழுது தாவீது செய்கிறான். சாத்தான் சொல்லுகிறான், நீ வந்து போனால உனக்கு என்ன ஆச்சு, நீ இன்னும் ராஜாவா வரல, உன் நிலைமை எப்படி இருக்கிறது, எல்லாத்தையும் இழந்து போய் உனக்கு இதெல்லாம் தேவைதானா, ஆண்டவர் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்திய, நீ இப்ப இந்த மாதிரி நிலையில இருக்கிறியன்னு சொல்லி சாத்தான் அவன் இதயத்துல பேசியிருக்க கூடும். ஆனாலும் கூட அவன் தன் இதயத்தை தடப்படுத்தி கொண்டான். ஆமே,
ஆமே.
ஆண்டவர் வந்து நல்லா அடிக்கிறாரு, பெரம்ப வச்சு அடிக்கிறாரு. இது எனக்கு இது உண்மைதான், இது தேவைதான் எனக்கு. நான் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கணும், தன் தவறை ஒத்துக்கொண்டு இப்பொழுது கர்த்தரிடத்தில் இறக்கம் இருக்கிறது, அவரிடத்தில் கிருபை இருக்கிறது. ஆமென். அவர்கிட்ட ஃபர்கினஸ் கேட்கிறோம். நான் வந்து மனம் திரும்ப வேண்டும், நான் மாயை பின்பற்றி போனேன், மதியினத்தில் நான் போனேன் அப்படி என்று சொல்லி தாவீது நெருக்கப்படும் பொழுது அவன் கர்த்தராய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் ஏபோத்தை கொண்டு வந்து தேவனுடைய சித்தத்தை விசாரிக்கிறான். நான் வந்து அந்த தண்டை தொடருவேனா? தொடர்ந்து வாசிக்கலாம்.
தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து,
நான் அந்த தண்டை அந்த சேனையை நான் பின்தொடர முடியுமா, பிடிப்பனா? ஜொலிக்குது, அப்படியே பிரைட்னஸ் வருது, அந்த கல் அப்படியே ஜொலிக்குது, லைட் அங்க வெளிச்சம் அடிக்குது. நீ அந்த பின்தொடர்ந்து போக முடியும், நீ அந்த தண்டை பிடிப்பாய், நீ ஜெயிப்பாய் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் சாயங்காலத்திலிருந்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் 24 hours யுத்தம் பண்ணுகிறோம். 200 பேருக்கு நடக்க கூட பலம் இல்லை, எங்களால நடக்க முடியல. 200 பேர் அங்க பாதி தூரத்தில் நின்றுட்டாங்க. 400 பேரை கொண்டு போயிட்டு அவனுக்கு ஒரு நாள் சாயங்காலத்திலிருந்து அடுத்த நாள் சாயங்காலம் ராத்திரி முழுதும் யுத்தம் நடக்கிறது. பாருங்க, கர்த்தர் அவனுக்கு எவ்வளவு பலத்தை கொடுத்துருக்கான். ஹல்லேலூயா. ஒரு நாள் சாயங்காலத்திலிருந்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அவங்க யுத்தம் பண்ணுகிறான். அங்க அமலேக்கியர்கள் என்ன செய்யறாங்க, அவனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க நிறைய இடத்துல கொள்ளை அடிச்சு நிறைய பொன் வெள்ளியை வச்சிருக்கிறாங்க. இவன் போய் அவர்கள் மேல விழுந்து ராத்திரி முழு யுத்தம் பண்ணி மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் மீட்டு கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. அங்க கொள்ளையாடின பொருளோடு திரும்பி வருகிறான். பாருங்க, அவள் தவறை ஒத்துக்கொண்டால் நான் அவளுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஊரின் துன்மையும் இருக்கிறது, நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஊரின் துன்மையுமா இருக்காது, தேவனுடைய வார்த்தையின்படி அது கரெக்டானு பார்க்கறது இல்லை. தங்களுடைய மனசு யோசனையின்படி அவன் போனான். இப்பொழுது என்ன சொன்னா, கர்த்தர் அவனுக்கு சிக்ஷை கொடுக்கும் பொழுது நல்ல அடி, ரொம்ப அடி, ஜாஸ்தி அடி கிடைக்குது. அடியில அழுவதற்கு பலம் இல்லாம அவனுக்கு ரொம்ப நேரம் அழுறான். அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆண்டவர் அடி கொடுத்தார். குழந்தைய அடிக்கும் பொழுது குழந்தை அழுந்தான் செய்யும். இதை தாவீது ஒரு குழந்தை தான், ஆண்டவர் பார்வையில் அவன் குழந்தை. அவனுக்கு 30-40 வயசானாலும் அவன் குழந்தை தான், அவன் ஒரு சிறுவன் தான். ஆண்டவர் அடிக்கும் பொழுது அழுகிறான். பின்பு தன் மனதை தடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய கரத்திலே விழுந்து இதோ அவள் அங்கே வந்து விசாரிக்கும் பொழுது நீ அதை பிடிக்கலாம், நீ ஜெயிக்கலாம், எல்லாத்தையுமே ஜெயிச்சு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டான். வாசிக்கலாம்.
அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரர்களிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு,
எல்லாவற்றையும், அவனுடைய குமாரர்கள், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், ஒருத்தரையும் அவன் கொண்டு போடல. அது காட்ஸ் கிரேஸ். அது யாரையும் அவன் மோசம் போக்கவில்லை, அதுவும் காட்ஸ் கிரேஸ். அவன் பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போகல, அதுவும் காட்ஸ் கிரேஸ். பாருங்க, ஒரு பக்கம் தண்டனை இருந்தாலும் ஒரு பக்கம் கிரேஸ் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் எலெக்டட் சன், அந்த நாள் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. தான் அவனை மோல்டு பண்ணுகிறார், அவன் கேரக்டரை மோல்டு பண்ணுகிறார். அதனால எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். ஒன்று சிறிதாயின ஒன்றாயிலும் அவனுடைய ஜுவல்ஸ், அவனுடைய ஒண்ணு கூட மிஸ் ஆகல. எல்லாத்தையும் திருப்பி கொண்டது மட்டுமல்ல, அமலேக்கரும் கொள்ளையடிச்சு வச்சிருந்த பெரிய கொள்ளை பொருளோடு திரும்பி வருகிறான். ரொம்ப கொள்ளை பொருளோடு திரும்பினான். David took all the flock and his. David recovered all. Hallelujah. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். கொள்ளை பொருளை கொண்டு, கொள்ளை பொருளை வந்து 600 பேருக்கும் பங்கு வச்சு மற்றும் யூதாவின் பிரபுக்கள் எல்லாருக்கும் கொள்ளை பொருளை கொடுக்கிற அளவுக்கு நிறைய பிளஸிங்கோடு வருகிறான். ஆபிரகாம் எப்படி கொள்ளை பொருளோடு திரும்பி வந்தானோ அதே போல இவனும் கொள்ளை பொருளோடு திரும்பி வருகிறான். Hallelujah. பாருங்க, ஆண்டவர் அவனை மோல்டு பண்ணுகிறார். அவனுக்கு தண்டனையின் பிளம்பினாலே அவனை அடித்து அவனை சரிப்படுத்துகிறார். எதுக்கு? அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென். God is bringing his son to the throne. அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வரும்படியாக அநேகரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெற வேண்டும். பாடி சேஞ்ச் வர வேண்டும். 1000 வருஷம் ஆளுகை செய்ய வேண்டும். நீங்களும் நானும் 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம். நம்ம மேல நம்ம மகிமேல எடுத்துக்கொள்ள போறோம். நமக்கு பாடி சேஞ்ச் வரப்போகிறது. ஆமே. இதுக்கு ஆண்டவர் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறார். இத டேவிட்டுக்கு அங்க அடி நிறைய விழுந்தது, தண்டனையின் பிரம்பை கைப்படுது. அதன் பின்பு அவன் கர்த்தருடைய கரத்திலே விழுந்து ஊரின் தும்மையின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது இப்ப எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். எந்த விதமான மனைவி பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் ஏறல, எல்லாரும் மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டான். எல்லாரும் 600 பேருடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டான். கொள்ளைப்பொருளோடு திரும்பி வருகிறான். ஹல்லேலூயா, கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். ஆமென். இப்பொழுது அவன் வரும் பொழுது அவன் நினைக்கிறான், கர்த்தர் வந்து எவ்வளோ எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். நான் இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண போகல, இதோ என்னுடைய எல்லா உடைமைகளும் அந்த வந்து போனது நல்லதுக்கு தான். எனக்கு அப்பதான் எனக்கு புத்தி வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் எனக்கு எல்லாத்தையும் எனக்கு திருப்பி தந்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது அவன் என்ன செய்ய வந்து பார்க்கிறான், சவுல் விழுந்து போனான், அவனுடைய குமாரர்கள் மரித்து போனார்கள். இஸ்ரவேலிலே இப்ப ராஜா இல்லை, யூதா ஜனங்கள் வருகிறார்கள். நீர்தான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருக்க வேண்டும். ஆமே
ஆமே.
2 Samuel 2:2 வாசிக்கலாம்.
அப்படியே தாவீது தன் 2 பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே அப்போது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக
மாற்றினார்கள். எப்ரோனிலே அவன் வந்து யூதா ஜனங்கள் மேலே ராஜாவாக மாறினான். ஹல்லேலூயா. நான் நேசிக்கிறவளை எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:19 வாசிக்கிறேன். நான் நேசிக்கிறவளை எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். டீலிங் வித் ஹிம் ஆஸ் அ சன். ஆண்டவர் அவனை வந்து புத்திரனாக நினைத்து அவனை நடத்தினார். விப்பிங் நிறைய கிடைச்சிச்சு, பிளஸ்ஸிங் நிறைய கிடைச்சிச்சு. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் நிறைய தண்டனையும் கொடுத்துருக்கிறார், நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். இதுதான் கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் தவறு செய்யும் பொழுது நிறைய தண்டனையும் கிடைச்சிச்சு, நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. தாவீதை கேட்டால் அதான் சொல்லுவான், அவன் வாழ்க்கை சாட்சியாக தான். ஆண்டவர் நிறைய விப்பிங் கொடுத்தா, தண்டனைன்னு பிரம்பினால் அடித்து என்னை சரிப்படுத்தி நிறைய ஆசீர்வாதம் சிங்காசனத்துக்கு கொண்டு வருகிறார். ஆமே. எல்லாவற்றையும் பெரிய ராஜாவாக மாறிவிட்டான். பின்பு என்ன, அவன் யூதா கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்தான். பின்பு எல்லா ஜனங்களும் வந்து நீர்தான் எங்கள் மேல் ராஜாவாக இருக்க வேண்டும். பாருங்க, இப்ப சீசன் மாறிச்சு. ஒரு சீசன் வந்து அவன் கரடி புலி அவன் சிங்கத்தை ஜெயிச்சு கோலியாத்தை ஜெயிக்கிறான், அது ஒரு சீசன். ஜனங்கள் எல்லாம் அவனை வந்து பாட்டு பாடுறான். பின்பு அந்த சீசன் மாறிட்டு ஆகீசுகிட்ட போயிட்டு எல்லாத்தையும் இழந்து, இதோ தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்து, தன்னுடைய வீட்டை இழந்து தத்தளிக்கு பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இப்ப சீசன் மாறிட்டு. ஹல்லேலூயா. கிரேட் பிளஸ்ஸிங், சிங்காசனத்துக்கு வந்து விட்டான், எல்லாத்துக்கும் சுதந்திர வழியா மாறிட்டான். ஆமென். அவனை கரெக்ட் பண்ணும் பொழுது, ஆண்டவரை அடிக்கும் பொழுது அதை தவற ஒத்துக்கொண்டான். உசியாவை ஆண்டவரை அடிக்கும் பொழுது அவன் வந்து அவனுக்கு தூபம் காட்ட போகும் பொழுது நெற்றியில குஷ்டம் வந்து விட்டது, அவன் வந்து எதிர்த்து நின்றான், ஆசாரியர்களுக்கு எதிர்த்து நின்றான். ஆனா அவன் மகிமையில சேர்ந்து விட்டான், கர்த்தருக்கு பிரியமா தான் ஜீவிச்சான். தண்டனைக்கு அவன் கூட அடிக்கும் பொழுது எதிர்த்து நின்னான், எதிர்த்து நிற்கும் பொழுது அவனுக்கு சுகமாகல. அதே போல ஆசா என்ற ராஜாவும் கர்த்தருக்கு பிரியமா ஜீவித்தான். அவனை வந்து அவன் ஆண்டவரை அவன் தவற திருத்தும் பொழுது தீர்க்கதரிசிக்கு விரோதமா எதிர்த்து நின்றான். அதனால கால்வீக்கம் ஏற்பட்டு கடைசி வரைக்கும் கால் வலி அவனை விட்டு போகல. கால் வலி கால் வீக்கம் அடைஞ்சுதான் செத்தும் போனான். பாருங்க, தண்டனை கொடுக்கும் பொழுது எதிர்த்து நிற்கும் பொழுது அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து நின்று எதிர்த்து நின்று எல்லாருடைய பிரேதங்களும் மனாந்தரில் விழுந்து போச்சு. அப்படின்னா ஆண்டவர் எல்லாம் விளையாட்டுக்கு செய்யறாரா? எல்லாம் விளையாட்டுக்கா? நமக்கு ஒரு பேட்டனா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம சின்சியரா ஆண்டவரை பின்பற்றி வந்தால் நமக்கு இங்கேயும் அதிக ஆசீர்வாதம் உண்டு. தவறு செய்யும் பொழுது உடனே நம்ம ரியலைஸ் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து மேற்கொண்டு பனிஷ்மெண்ட் கிடைக்காது. ஆமே. கிரேட்டஸ்ட் பிளஸிங், தாவீதுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். காட்ஸ்னுடைய ஆண்டவருடைய தீர்மானம் என்ன? உங்களை சிங்காசனத்துக்கு கொண்டு வர வேண்டும். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனம் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுற எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார வேண்டும். உட்காரும்படி அவனுக்கு அருளி செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21. இதை வெளிப்படுத்தல் 21 நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். கேரக்டர் இஸ் எ விக்டரி. ஜெயம் கொள்ளுகிற எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆ இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை சோதித்து பார்த்து தான், டெஸ்ட் பண்ணி தான் பின்பு மேல எடுக்கிறார். நம்மளை டெஸ்ட் பண்ணி மேல மகிமேல கொண்டு சேர்க்கிறார், மகிமேல சேர்த்து சிங்காசனத்தை தருகிறார், இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்கள் புசிப்போம் குடிப்போம், இன்று இருப்போம் நாளை சாவோம் என்று சொல்வார்கள். அவங்களுக்கு இங்கேயும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அங்கேயும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இங்கே நமக்கு சிக்ஷை கிடைக்கும், தவறு செய்தால் சிக்ஷை கிடைக்கும். நம்முடைய சுபாவம் மாறவில்லை என்றால் சிக்ஷை கிடைக்கும். நம்முடைய கேரக்டர் மோல்ட் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் மகிமையில எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வோம், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வோம். வெளிப்படுத்தல் 21:7 வாசிக்கலாம்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரன்.
எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். தாவீது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டான், பெரிய ரிச் மேனா மாறிட்டான், அவனுக்கு பெரிய புகழ் கிடைத்தது. டேவிட் தி கிரேட், தாவீதை போல ஒரு ராஜா எழுந்தது இல்லை. அவிதமாக ஆண்டவர் அவனுக்கு கிரேட்டஸ்ட் பிளஸிங்க கொடுத்த, ரொம்ப ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அதான் ஜெயங்குளம் எல்லாத்தையும் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு பாடி சேஞ்ச், ராப்சர், உங்களுக்கு வெட்டிங் சப்பர், மில்லினியம், உங்களுக்கு நியூ ஜெர்சில, உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வச்சிருக்கிற. இங்க கொஞ்ச காலம் தாவீது, கொஞ்ச காலம் ட்ரையல் பீரியட் அவனுக்கு இருந்தது. அந்த ட்ரையல் பீரியட் முடிஞ்ச உடனே அவனுக்கு கிரேட்டஸ்ட் பிளஸிங். அதே போல இங்க நமக்கு கொஞ்ச காலம் ட்ரையல் பீரியட், தவறு செய்யும் பொழுது சிக்ஷை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அங்க தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் எதிரிகளோடு சேரும் பொழுது, அவிசுவாசிகளோடு சேரும் பொழுது பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டு. அப்பொழுது அவன் தவற ஒத்துக்கொள்ளும் பொழுது எல்லாமே கிடைச்சிச்சு. பாருங்க, அவன் வந்து எல்லாத்தையும் திரும்பி கொல்லப்பறோட திரும்பி வர்றான், உடனே ராஜா ஆயிட்டான். அங்க சவுல் விழுந்து போயிட்டான், உடனே வர ராஜா. கொஞ்ச நாள்ல ராஜா ஆயிட்டான். எல்லாமே பிளஸிங் தன்னால வந்துச்சு. அவனுக்கு ட்ரையல் பீரியட் முடிஞ்சு விட்டது, இப்ப பிளஸிங் வருது. இப்போ நம்ம வந்து உலகத்துல இருக்கும்போது இது ஒரு சீசன், இன்னும் நமக்கு சீசன் மாறப்போகுது. ஹல்லேலூயா. எல்லா பிளஸிங் எல்லாம் வரும், உடனே பாடி சேஞ்ச், ராப்சர், மில்லினியம், எல்லாமே ஒன் பை ஒன்னா எல்லாமே கிடைச்சு. கீழ்ப்படியாத மக்கள், அதே வெளிப்படுத்தல் 21 அடுத்த வசந்த வாசிகளா, 8 வசந்த வாசிகளா.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரந்தைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். யார் சொல்றா? கத்ரா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது இயேசு கிறிஸ்துடைய நேரடியான வார்த்தை. வெளிப்படுத்தின விஷயத்துல இயேசு கிறிஸ்துடைய நேரடியான வார்த்தை இது. அல்ல, 7 வசனம், ஜெயம் கொள்ளுற எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வான். இப்பொழுது உலகத்தின் மக்களை சாபனந்த மக்கள் என்ன சொல்லட்டுனா, இவங்க எல்லாம் ரெண்டாம் மரணமாகி அக்கினி கந்தம் எரியல கடலில பங்கடைவாள். யாருமே தப்பிக்க முடியாது. உலகத்துல இன்னைக்கு இருக்கிற 700 கோடி மக்கள்ல ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் இரண்டாம் மரணமாகி அக்னி கந்த எரியல கடல்ல பங்கடைவார்கள். பின்வாங்கி போன ஆத்துமாக்களும் தப்பிக்க முடியாது, ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது. என்கிட்ட யார் யார் ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ பின்வாங்கி போனாலும் ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. தண்டனை இருக்கு அவங்களுக்கு, கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் இருக்கு, அவக்கினை தீர்ப்பு இருக்கு. மில்லியன் மில்லியன் சிஎஸ் ஆக இதுவோ அவங்க அக்னி கடல்ல இருக்கணும், நமக்கு மில்லியன்ஸ் மில்லியன் சிஎஸ் ஆக எல்லாத்தையும் சுதந்திரம். என்ன பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ இது வச்சுக்க, அதை நினைச்சு பார்க்கணும். அதை நீங்க ஆண்டவரை நினைச்சு பாருங்க, அவர் நமக்கு எவ்வளவு பிளஸிங். அதுக்காக இந்த உலகத்துல நம்மளை கொண்டு வந்து நம்ம வார்த்தையின் படி இருப்பமா இருக்க மாட்டோமான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குற. தாவீதே ஆண்டவரை பற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவன் இதயத்துல இருக்கிற அந்த கலக குணத்தை, அவன் செய்த தவற மிஸ்டேக்கை உணரும் பொழுது என்ன பாருங்க, இப்பொழுது சீசன் மாறி விட்டது. நமக்கு சீசன் சீக்கிரமா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். குமாரர் குமார்த்திகள் மனைவிகள் இழந்து போன எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். இதோ அவன் எல்லா கொள்ளைப்பொருளோடு திரும்பி வருகிறான். இப்பொழுது சிங்காசனமும் அவனுக்காக வெறுமையா இருக்கிறது. சவுல் மரிச்சு போனான், சிங்காசனம் காலியா இருக்கிறது. இதோ சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டான். எல்லா பிளஸிங் வந்து, அதே போல நமக்கு பிளஸிங் வரும்பொழுது உலகத்தின் மக்களுக்கு கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆகிவிடும். இதோ அவங்களுக்கு அதிக பனிஷ்மெண்ட், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிக பனிஷ்மெண்ட் நமக்கு நினைச்சு பார்க்க முடியாது. இவ்வளவு ஆசீர்வாதம் இதுக்குதான் அந்த உலக வாழ்க்கையை கொண்டு வந்து நம்மளை வந்து நம்மளை அவன் பெர்ஃபெக்ஷன் பண்ணுகிறார். நம்ம பெர்ஃபெக்ஷன் அடையும் பொழுது இவ்வளவு பிளஸிங்கா இருக்கு. நம்ம சின்சியர் ஹார்ட் நமக்கு வரும் பொழுது மற்றவங்களை பார்க்க கூடாது, மற்ற சபைகளோ மற்ற என்டைமில் இருக்க பிலீவரை பார்க்காதபடி உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்த்து உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன உறவு இருக்கிறது, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, உங்களுடைய ஐக்கிய விதமாக இருக்கிறது என்பதை நீங்க பரிசோதித்து பார்த்தா உங்களுக்கு ராப்சர் இருக்குது. ஹல்லேலூயா. எவ்வளோ கர்த்தர் எவ்வளோ நல்லவர். நாங்க மெசேஜில் இருக்கிறோம், நாங்க ப்ராப்பர்ட்டை பிலீவ் பண்றோம். டோட்டலா நீங்க பிலீவ் பண்ணலாம். பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, உனக்கும் ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது, டேவிட்டுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு தொடர்பு, எவ்வளவு பாடல்களை பாடினா டேவிட் சங்கீதத்தை எவ்வளவு எழுதியிருக்கிறான். அவன் ஒவ்வொரு துன்பம் வரும் பொழுதெல்லாம் ஒரு பாடல் அங்க ஏற்றுகிறான். இந்த அதுலாம் என்ற குகையில வரும் பொழுது அவன் 34 சங்கீதத்தை எழுதுகிறான். கர்த்தர் எப்படி அவன் பைத்தியம் பிடிச்சு அவன் தப்பிச்சு வரும் பொழுது ஒரு பாடலை எழுதுகிறான். அவனுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். அவன் பட்ட பாடுகளில் வச்சு தான் அந்த சங்கீதமே வந்திருக்குது. அதுவும் அவனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவனுடைய சொந்த வாழ்க்கை. அதே போல உங்களுக்கும் தேவனுக்குரிய அந்த சொந்த வாழ்க்கை பர்சனல் லைஃப் எவ்விதமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கூட டீல் பண்ணுகிறாரா, உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறாரா. நம்ம வந்து சிச்சையை சகிக்கிறவா இருந்தால் அவர் புத்திரராக எண்ணி நடப்பார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை, நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்ம புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்போம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்றார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்மளார் முழங்கள் படிக்கிட்டு கேட்டதான வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை சோதித்து பார்க்கிறார், நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். தாவீதை ஆண்டவர் மோல்டு பண்ணினார். அந்த சிச்சை வரும் பொழுது அவன் எல்லாத்தையும் சகித்து கொண்டான். அவன் கர்த்தரை இன்னும் அதிகமாக அவன் சார்ந்திருக்கும் பொழுது, அவரையே நம்பி இருக்கும் பொழுது, ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார், அவனுக்கு அநேக கிரேஸ் கொடுத்தார், அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்னை நீர் அவிதமாக ஆசீர்வதியும், எனக்கு அந்த கிருபை தாரும் என்று எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. நீ தாமே அவிதமான கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவே இன்றைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீ தாமே என்னை மோல்டு பண்ணுவீராக, என்னை நொறுக்கும், என்னை உருக்கும், என்னை வந்து உமக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக வனைவீராக, உம்முடைய ஆவியினால் நிரப்பும், எனக்கு வெற்றியான வாழ்க்கையை தார், எனக்கு ஜெயமான வாழ்க்கையை தரும். நான் ஒரு நல்ல கிறிஸ்டியனாக ஆவிக்குரியவனாக ஜீவிக்க நான் உமை பிரியப்படுத்தத்தக்கதாக கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும். இன்றைக்கு நான் தீர்மானம் செய்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. சோத்ரம். இந்த சரணத்தை நம்ம வந்து ஜபமாக நம்ம பாடல் பாடலாம். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும், நொறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த சுயசரீரமா, ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும், வெற்றி வாழ்க்கையுள்ள மகனை திகழ அக்கினி என்னுள்ள இறக்கும். மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. சரணத்தை மறுபடியும் பாடலாம். எல்லாரும் கருத்தை உணர்ந்தவர்களாக பாடுவோம். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும், நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும்
உமக்கே உகந்த சுயசரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பு வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னெல்லாம் இருக்கும் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுனதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு
எங்களை நேசிக்கிற நல்ல பிதா மேமே துதிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம். தாவீது வாழ்க்கையிலே எவ்வளோ பனிஷ்மெண்ட், அவனுக்கு எவ்வளோ ட்ரையல் வந்தது, ஆனாலும் அவன் மேல் உம்முடைய கிருபை இருந்தது. அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடி அவனை சிக்ஷித்து அவனை மோல்டு பண்ணி அவனை சிங்காசனத்துக்கு உணர்ந்தி அவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு அவனுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்து. ஆனால் சில வருடங்கள் அவனை சோதித்து அறியும் பொழுது, நீ நேசிக்கிற எந்த மகனை சிக்ஷித்து சோதித்து அறியும் பொழுது அவன் அந்த தண்டனையை நியாயமென்று ஒத்துக்கொண்டான். தன் தவறுகளை ஒத்துக்கொண்டு கத்தரை சார்ந்திருந்த பொழுது பெரிய ஜெயத்தை கொடுத்து சிங்காசனத்தை அவனுக்கு என்று கொடுத்து. அதே போல் தான் எங்களுக்கும் செய்கிறி. நீ நேற்று மிந்தி எந்த மாறாதவராக இருக்கு. உம்முடைய சிந்தையிலிருந்து உலகத்திலே கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையின்படி நடப்போமா நடக்க மாட்டோமா அல்லது எங்களுடைய சுய புத்தியின்படி போவோமா என்று நீர் எங்களை சோதித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் சுய புத்தியின்படி போகும் பொழுது சிக்ஷை கிடைக்கிறது, ஆனால் எங்கள் தவறுகளை நாங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது நீர் எங்களுக்கு சிங்காசனத்தை தருகிறி, அதே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கு. ஆனால் தேவனை மறக்கிற உலகத்தின் மக்கள், தேவனை அறியாத மக்களுக்கு நரகமானது ஆயத்தமாயிருக்கிறது, அவனுக்கு அதிக தண்டனை இருக்கிறது, பின்வாங்கி போறவளுக்கு அதிக தண்டனை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு நீ சிக்ஷை கொடுத்தது ஆண்டவர், அதுக்கு ஒரு காலம் இருக்கு, அதுக்கு ஒரு சீசன் உண்டு. அந்த சீசன் முடியும் பொழுது இப்பொழுது எங்களுக்கு பிளஸ்ஸிங் சீசனாக இருக்கு. உங்களுடைய வார்த்தைக்கு சின்சியராக கீழ்ப்படுகிற மக்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் அதை இழந்து போகாதபடி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய வழிகள் என்னது, உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய நோக்கம், எங்களை மகிமேலே கொண்டு வர வேண்டும், எங்களுக்கு சிங்காசனத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய இன்டென்ஷன் இருக்கும் பொழுது உங்களுடைய வழிகளை நாங்கள் அறிய வேண்டும், உங்களுடைய வழி நடத்தலை அறிய வேண்டும், எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நாங்கள் அறிய வேண்டும். கர்த்தாவே அவிதமான கிருபை தருவீராக. டேவிட் எங்களுக்கு ஒரு பெரிய பேட்டர்னாக இருக்கிறான். ஆண்டவரே இப்பொழுது டேவிட்டை கூட மிஸ்ட்ரி எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறீர். அந்த மிஸ்ட்ரியை நாங்கள் அறிந்து நாங்கள் அந்த கீயாக அதை பயன்படுத்தும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தாவே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை வழி நடத்தும். ஆமென். கர்த்தரா இயேசுவே வாரும். உம்முடைய ஆண்டவரே அந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாளுக்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களை நீர் மகிமைப்படுத்துவீர், மகிமையிலே சேர்ப்பீர், எங்களை சிங்காசனத்துக்கு உயர்த்துவீர். கர்த்தாவே அந்த பிளஸ்ஸிங் இங்கே இருக்கிற ஒருவராயிலும் மிஸ் பண்ணாதபடி அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொறுமையோடு ஓட கிருபத்தார் ஆசீர்வதியும் கிருபையாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். சகோதரர் ஜீவானந்த் அவர்கள் வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 263, சாங் நம்பர் 263, எனக்காய் ஜீவன் விட்டவரே.
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே போதுமே. பிசாசின் தோ தன்னை பெருகிட்டாலும் சொர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் அமிர்தமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் அமிர்தமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே போதுமே போதுமே ஏது போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்னிலையிலுமே எந்த வாழ்வினிலேயேது போதுமே உள்ள இடங்களில் மேட்டிடுவார் அமர்ந்த தன்னிரண்டை நடத்திடுவார் உள்ள இடங்களில் மேட்டிடுவார் அமர்ந்த தன்னிரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் சேர்த்திடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் சேர்த்திடுவார் பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏது போதுமே போதுமே ஏது போதுமே போதுமே எந்த நாளிலுமே இல்லையிலுமே எந்த பார்வையிலேயேது போதுமே அதிகர் என்னை கைவிட்டாலும் அமிழுகினாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் அமிழுகினாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று கண்டுவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று கல்லிவிட்டாலும் ஏது போதுமே போதுமே ஏது போதுமே போதுமே இந்த நாளிலுமே இலையிலுமே இந்த அன்பாழ்விலேயே போதுமே
ஜெபிக்கலாம். கர்த்தாவே எம்மை துதிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக எம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உமக்கு ஆராதனை செய்யும்படியாக பாடல்களினாலே எம்மை மகிமைப்படுத்தும்படியாக சோத்திரங்களின் துதிகளை ஏறெடுக்கும்படியாக வார்த்தையை தியானிக்கும்படியாக அருமையான ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். உலகத்தின் மக்கள் பாவத்திலே ஜீவிக்கிறார்கள், தங்களுடைய மனதின் யோசனையின்படி ஜீவிக்கிறார்கள். அதனால் நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய வார்த்தையின்படி செய்ய எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த சென்னை பட்டணத்தில் எங்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல எங்களை ஐக்கியப்படுத்தி உம்முடைய பரிபூர்ண சித்தம் என்ன, உம்முடைய வழி நடத்தல் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாக அதை தியானிக்கத்தக்கதாக எங்களை அதற்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாக இவ்விதமாக எங்களுக்கு இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, தடைப்பட்டு போன மக்கள் மேலே இரக்கமாயிரும். நாங்கள் ஏராளமான காணிக்கைகளை நீர் அங்கீகரித்தீராக. மாலையில் நடக்கிற ரப்போ நாராயணையை விசேஷித்த வண்ணமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காலையில் வந்த நாங்கள் அனைவரும் மாலையில் வந்து அந்த ராபோஜ் நாரில் ஜபத்தோடும் வார்த்தையோடு பங்கு பெறத்தக்கதாக நீர் தாமே உதவி செய்வீராக. உங்களுடைய பிள்ளையுடைய வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், எல்லா விதமான வேதனைகளையும் அப்புறப்படுத்தி பரிபூர்ண சுகத்தை தருவீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரேயரிக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக. நீர் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் அன்றைய சர்வபலமுள்ள தேவனாயிருக்கிறீர். உமாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. யார் யாருடைய மனசுல என்னென்ன பிரேயரிக்கு சுருக்கிறோம் எல்லாவற்றையும் நீர் அருளி செய்ய வேண்டுமா ஜீவிக்கிறோம். இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது நாங்கள் அன்னாலை போல நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையில நாங்கள் செல்லும் பொழுது அது காட்சியிலே நீ தோன்றத்தக்கதாகவும் நீ உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் கிருபியாயிரும். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். We give all the glory to Thee. Present our love is wonderful love. In my heart and my heart.
பாதாளத்து
கத்திரதாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.